أعوذ بالله من الشيطان الرجيم. وأنزلنا إليك الكتاب بالحق مصدقا لما بين يديه من الكتاب ومهيمنا عليه فاحكم بينهم بما أنزل الله ولا تتبع أهواءهم عما جاءك من الحق لكل جعلنا منكم شرعة ومنهاجا ولو شاء الله لجعلكم أمة واحدة ولكن ليبلوكم فيما آتاكم فاستبقوا الخيرات إلى الله مرجعكم جميعا فينبئكم بما كنتم فيه تختلفون.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவுடைய பேரருளால் நம்முடைய இந்த தொடர் வகுப்பிலே இன்று நாம் ஜுசு அம்மையிலே உள்ள சூரத்துல் அலாவினுடைய தப்சீரை பார்க்க இருக்கின்றோம். 19 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துல் அலா மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. இந்த சூரத்துல் அலாவினுடைய இன்னமொரு பேர் தான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்பது. பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மதீனாவுக்கு முதலில் முசாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அவர்கள் எங்களுக்கு அல் குர்ஆனை கற்றுத்தந்தார்கள். அதற்கு பிறகு அம்மார் இப்னு யாசிர் ரழியல்லாஹு அவர்கள் வந்தார்கள், அவர்களும் குர்ஆனை கற்றுத்தந்தார்கள். பிறகு உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த ஆரம்பத்தில் வந்த 20 பேர்களில் ஒருவராக வந்தார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். அவர்கள் வந்த வேளையில் மதீனாவில் இருந்த எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிறுவர்கள் ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். நான் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலாவை கற்றுக்கொள்கிறவரை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு வரவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று இந்த சூராவினுடைய பெயரை பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அவர்கள் இப்படி கூறுகிறார்கள். அதே போன்று முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமாக இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு சஹாபி அவருக்கு பின்னால் நின்று ஃபஜ்ர் தொழுகையில் ஈடுபடுகிறார். மாதர் அலி அல்லான் அவர்கள் நீண்ட சூரா ஓதுகிறார். இவர் நின்று நின்று பார்த்தார், இமாம் முடிப்பதாக இல்லை. எனவே தொழுகையை விட்டு வெளியேறி தனியே தொழுதார். தொழுது விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நிலைமையை முறையிட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, அஃபத்தானுன் அந்த யா முஆத், முஆதே நீர் ஃபித்னாக்காரனா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், உனக்கு சப்பிஹிஸ் மரபிக்கல் அலா வஷம்சி பொதுஹாஹா வல்லைலி போன்ற சூறாக்கள் பாடமில்லையா, அதை நீ ஓத முடியாதா என்று கேட்டார்கள். இப்போ இங்கே ரசல்லா அலிஸ்லாம் அவர்களும் சப்பிஹிஸ் மரபிக்கல் அலா என்கிற பெயரை இந்த சூறாவுக்கு சொல்லியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சூறாவினுடைய பெயர்களாக சூரத்துல் அலா என்பதும் சூரத்து சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்பதும் இடம்பெறுகிறது என்பதை முதலில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த சூறாவினுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக அவர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையிலே, அதாவது ஜும்மா தொழுகையில், முதலாவது ரக்காத்தில் இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாகவும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் காஷியா என்று சொல்லக்கூடிய ஹல்லத்தாக்க ஹதீஸுல் காஷியா என்கிற சூறாவை ஓதக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அதேபோன்று சில சந்தர்ப்பங்களில் பெருநாள் தினங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் அலாவையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் காஷியாவையும் ஓதியிருக்கிறார்கள். அதேபோன்று வித்ர் தொழுகையில் மூன்று ரக்காத்துக்களில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் அலாவை ஓதுகிற வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதேபோன்று சில நேரங்களில் லுஹர் தொழுகையிலும் அவர்கள் சூரத்துல் அலாவை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த சூறாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ஆரம்பமாக சொல்லுகிறான், சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா, உயர்ந்த உன்னுடைய ரப்பின் பெயரை நீ தஸ்பிஹ் செய்வீராக, தூய்மைப்படுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே உயர்ந்த உமது இரட்சகனின் பெயரை நீ தூய்மைப்படுத்துவீராக. இங்கே அல்லாஹு தஆலா யாரை பார்த்து விழிக்கிறான் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விழிக்கிறான். பொதுவாக உசூலுல் ஃபிக்ஹிலே ஒரு மிக முக்கியமான அம்சம் இருக்கிறது, யாரை பார்த்து அல்லாஹ் விழிக்கிறான் என்ற அம்சம். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விழிக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லோருக்கும் பொதுவானதா அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பானதா என்கின்ற ஒரு மசாலா உசூலுல் ஃபிக்ஹிலே இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் மூன்று நிலைகளிலே இதை நாம் பார்க்கலாம். ஒன்று, நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து அவர்களுக்கு மாத்திரம் குறிப்பாக ஆக்கப்படக்கூடிய இடங்கள். இவ்வாறான இடங்களில் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் உரியது என்பது இரண்டாவது கருத்திற்கு இடம்பாடு இல்லாத ஒரு விஷயம். உதாரணமாக அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவில் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய நெஞ்சை நாம் விரிவாக்கவில்லையா. இங்கே அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விழிக்கிறான், முழு விழிப்புமே அவர்களுக்கே உரியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதேபோன்று இந்த பல திருமணங்கள் முடிப்பதை பொறுத்தவரையில் ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் 11 திருமணம் முடித்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதை பற்றி சொல்லும் போது, ஹாலிசத்தன் லக்க மின் தூனில் மூமினின், உமக்கு மாத்திரம், மூமின்களுக்கு, ஏனைய மூமின்களுக்கு இல்லாமல் உமக்கு மாத்திரம் அதை நாம் அனுமதித்திருக்கிறோம். இங்கே உமக்கு மாத்திரம் என்று குறிப்பாக வரும்போது நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில இடங்களில் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா விழித்து விட்டு செய்தியை மூமின்களுக்கு சொல்லுவான். உதாரணமாக, யா ஐயுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா, நபியே நீங்கள், நபியே என்று அழைத்து விட்டு இதா தல்லக்துமுன் நிசா, பண்மையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் பெண்களை தலாக் சொன்னால். இப்போ அழைத்தது நபியை, மெசேஜ் முழு உம்மத்திற்கும். இது அல்லாமல் பொதுவாக வரக்கூடிய அழைப்பு, இப்படி குறிப்பாக ஆக்காமல் பொதுவாக வரக்கூடிய அழைப்பு தான் குர்ஆனிலே அதிகமானது. நபியை பார்த்து விழித்திருக்கும், ஆனால் நபிக்கு மாத்திரம் என்று குறிப்பான செய்திகள் வந்திருக்க மாட்டாது. இந்த இடங்களில் அந்த அழைப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வந்தாலும் கூட அது ஒட்டுமொத்த உம்மத்திற்கு உரிய அழைப்பு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இங்கே சப்பிஹ் இஸ்மா ரப்பிக்கல் அஆலா, உயர்ந்த மேலான உமது இரட்சகனின் பெயரை நீர் தூய்மைப்படுத்துவீராக என்று நபியை பார்த்து சொன்னாலும் இந்த அழைப்பு ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பொதுவான அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கிய போது, சப்பிஹ் இஸ்மா ரப்பிக்கல் அஆலா என்ற வசனத்தை இறக்கிய போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஜ்அலூஹா ஃபீ ருகூஇக்கும் ஃபீ சுஜூதிக்கும், இதை உங்களுடைய சுஜூதிகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதிலிருந்து தான் சுஜூதிலே சுபஹான ரப்பியல் அஆலா என்பது சொல்லப்பட ஆரம்பித்தது. அதேபோன்று சூரத்துல் கியாமாவிலே வரக்கூடிய ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் என்ற வசனம் இறங்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை உங்களுடைய ருகூவுகளில் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே அதிலிருந்து ருகூஇல் சுபஹான ரப்பியல் அஸீம் என்று சொல்லக்கூடிய நடைமுறை வந்தது. பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சூராவை ஓதினால், இந்த வசனத்தை ஓதினால், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஆலா என்பதை ஓதினால் சுபஹான ரப்பியல் அஆலா என்று சொல்வார்கள். பொதுவாக நம் எல்லோருக்கும் தெரியும், சுன்னத்தான தொழுகைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி வரக்கூடிய வசனங்களை ஓதினால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் வந்தால் அந்த இடங்களில் அல்லாஹுடத்தில் ரஹ்மத்தை கேட்பார்கள். இது சுன்னத்தான தொழுகை, ஃபர்லான தொழுகைகளில் அல்ல. அதே போன்று இதை பொதுவாக நாம் ஓதும் போதும், சுன்னத்தான தொழுகைகளில் ஓதும் போதும் சுபஹான ரப்பியல் அஆலா என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். சப்பிஹ் இஸ்மா ரப்பிக்கல் அஆலா, உன்னுடைய மேலான ரப்பின் பெயரை நீ தூய்மைப்படுத்துவீராக. ஏனென்றால் இந்த சூரா மக்காவில் அருளப்பட்டது, ஆரம்பத்தில் அருளப்பட்ட ஒரு சூரா. மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை ஏற்றிருந்தார்கள், அல்லாஹுடைய பெயரை களங்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு நீங்கள் பிரார்த்தியுங்கள். வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇ, அல்லாஹுடைய திருநாமங்களில் இல்ஹா செய்யக்கூடியவர்களை, வழிகேட்டை உண்டு பண்ணக்கூடியவர்களை நீர் விட்டுவிடும். அதனால் அந்த காலத்தில் அல்லாஹுவை ஏற்றிருந்ததனால்தான் அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகனுக்கு அப்துல்லாஹ் என்று பெயர் வைத்தார். அதனால்தான் அவர் காபத்துல்லாவுக்கு ஒரு ரப் இருப்பதாக ஆப்ரஹாவுடைய படையின் முன்னால் பிரகடனப்படுத்தினார். அல்லாஹும் குர்ஆனில் என்ன சொல்கிறான், நபியே இந்த மக்களிடத்தில் போய் நீங்கள் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழியச் செய்வது யார் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்று சொல்வார்கள். உங்களுக்கு உணவை தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் இப்படியெல்லாம் அல்லாஹுவை ஏற்றிருந்த அந்த மக்கள் அல்லாஹுடைய பெயர்களை களங்கப்படுத்துகிறார்கள். எப்படி களங்கப்படுத்துகிறார்கள், அவர்கள் அல்லாஹுடைய அல் அசீஸ் என்ற பெயரிலிருந்து தங்களுடைய ஒரு கடவுளுக்கு உஸ்ஸா என்கிற பெயரை வைக்கிறார்கள். அல்லாஹுடைய அல் மன்னான் என்ற பெயரிலிருந்து தங்களுடைய ஒரு கடவுளுக்கு மனாத் என்று பெயர் வைக்கிறார்கள். அல்லாஹுடைய அல் இலாஹ் என்ற பெயரிலிருந்து தங்களுடைய ஒரு கடவுளுக்கு லாத் என்று பெயர் வைக்கிறார்கள். அல்லாஹுடைய பெயர்களை அவர்கள் களங்கப்படுத்துகிறார்கள். அதே போன்று அல்லாஹுக்கு பிறந்த ஆண் குழந்தை தான் ஈசா அலி இஸ்லாம் உசேர் அலி இஸ்லாம் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் ஈசா அலி இஸ்லாத்தை மகன் என்றார்கள், உசேரை யூதர்கள் மகன் என்று சொன்னார்கள். குறைஷிகள் என்ன சொன்னார்கள், மலக்குகள் அல்லாஹுடைய பெண் குழந்தைகள் என்று சொன்னார்கள். இது அல்லாஹுடைய பெயரில் ஏற்படுத்தப்படக்கூடிய களங்கமாகும். அல்லாஹு தஆலா அவனுடைய பெயரில் களங்கம் ஏற்படுத்தப்படாமல் அல்லாஹு தஆலாவை பரிசுத்தப்படுத்துமாறு நம்மை பார்த்து கட்டளையிடுகிறான். எனவே இந்த கட்டளை பொதுவான கட்டளை. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுக்கும் இந்த கட்டளை பொருந்துவது போன்று இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த கட்டளை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய பெயரில் களங்கம் வருகிற போதெல்லாம் அந்த இடங்களில் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹுடைய பெயர்கள் உலகத்தில் நிறைய இடங்களில் களங்கப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுக்கு அன்று கிறிஸ்தவர்கள் சொன்னது போன்று இன்றும் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போன்று முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அல்லாஹுடைய பெயரில் பல களங்கங்களை ஏற்படுத்துகிறார்கள், அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்த வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. வெறுமனே கடமைகள் என்று வருகிற நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே சட்ட ரீதியான கடமைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது ஒரு அகீதா ரீதியான கடமையாக நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹுடைய பெயர்களை காலணிகளிலே பாதணிகளிலே பொறித்து வெளியிடுகிறார்கள். சில பாதணிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், ஷூக்களை செப்பல்களை எடுத்து பார்த்தால், அந்த ஷூக்களிலே செப்பல்களிலே அல்லாஹுடைய பெயரை பொறித்திருக்கிறார்கள். ஒருவன் தன்னுடைய காலுக்கு கீழ் அதை போட்டு மிதிக்கிறான், அதை டாய்லெட்டுகளுக்குள் போட்டுச் செல்கிறான். இப்படி அல்லாஹுடைய பெயர் களங்கப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு என்ன கடமை இருக்கிறது? அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற செய்தியை இந்த உலகத்திற்கு நாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய வேலைகள் எல்லாம் எங்கே என்று கேட்டால், இப்போது ரமலான் வருகிறது, இப்போது இஜ்திஹாதுக்குரிய விஷயங்களில் மிக காரசாரமாகவும் வாத பிரதிவாதங்களிலும் ஈடுபடுகிற வேலையிலே இறங்கிவிடுவோம். ஆனால் அல்லாஹுவை பற்றிய களங்கம், அல்லாஹுக்கு களங்கம் இவர்கள் ஏற்படுத்துவதனால் அல்லாஹுக்கு எந்த ஒன்றும் குறைந்து விடுவதில்லை. அவன் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், ஆரம்பத்தில் இருந்தவர்கள், பின்னால் வரக்கூடியவர்கள், இப்போது இருப்பவர்கள், ஜின்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை களங்கப்படுத்தினாலும் அல்லாஹுடைய அந்தஸ்தில் கடுகளவேனும் களங்கம் ஏற்படாது. ஆனால் அல்லாஹுவை ஏற்றிருக்கிற நமக்கு ஈமான் மிகப்பெரிய ஒரு தூண்டுதலை தர வேண்டும். அல்லாஹுடைய பெயரில் களங்கம் ஏற்படுத்தப்படும் போது அது ஒரு ரோஷத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய தாயை தந்தையை நாம் நேசிக்கிறோம். தாயுடைய பெயரில் ஓரிடத்தில் களங்கம் ஏற்படுத்தப்பட்டால் உயிரை கொடுப்பதற்கும் தயாராகிறோம். தந்தையுடைய பெயரில் களங்கம் ஏற்படுத்தப்பட்டால் துடித்து போகிறோம். அவர்கள் உண்மையிலே நம்முடைய தாய் களங்கமானவர் அல்ல. பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தாயின் மீது களங்கம் ஏற்படுத்தப்படும் போது கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அதே போன்று அல்லாஹுடைய பெயரில் களங்கம் ஏற்படுத்தப்படும் போது நமக்கு ஈமான் இருந்தால் இயல்பாக கோபம் வரும், கவலை வரும். ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று துடிப்போம், செய்கிறவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற இயல்பான ஆசை வரும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த கட்டளை சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா, உயர்ந்த உன்னுடைய ரப்பின் பெயரை பரிசுத்தப்படுத்து என்ற இந்த கட்டளை இன்றைய காலத்திலும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இங்கே அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். அதுதான் ரப்புக்கல் அஅலா, உன்னுடைய மேலான உயர்ந்த இரட்சகன். உயர்ந்த மேலான இரட்சகன் என்று சொல்லும் போது அல்லாஹு தஆலா தன்னுடைய பண்புகளாலும் உயர்ந்தவனாக இருக்கிறான், அல்லாஹு தஆலா தன்னுடைய தாத்தாலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், சிஃபாத் தாத் என்ற இரண்டு அம்சங்கள் அல்லாஹுக்கு இருக்கிறது. சிஃபாத் என்றால் அல்லாஹுடைய பண்புகள், தன்மைகள். இந்த சிஃபாத்துகள் தாத்தியா ஃபிஇலியா என்று இரண்டாக பிரிக்கப்படும். தாத்தியா என்றால் அல்லாஹுடைய தாத்தோடு தொடர்பான பண்புகள், ஃபிஇலியா என்றால் அல்லாஹுடைய செயலோடு சம்பந்தமான பண்புகள். இது பற்றிய பூரணமான விவரங்களை நாம் அகீதா பாடத்திலே விரிவாக பார்த்திருக்கிறோம். இப்போ அல்லாஹுக்கு தாத் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த தாத்தை தமிழில் சரியான ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்கள் மொழிபெயர்க்கவில்லை. தாத் என்ற சொல்லுக்கான சரியான ஒரு தமிழ் வடிவம் நம்முடைய முன்னோர்களினால் தமிழில் தரப்படவில்லை. அதனால் இன்றைக்கு தாத் என்ற ஒன்று அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதாரமாக அவர்கள் என்ன வைக்கிறார்கள் என்றால், சில பாடகர்களுடைய, கவிஞர்களுடைய பாடல்களை முன்வைக்கிறார்கள். ஒரு இஸ்லாமிய கீதம் என்ற பெயரில் இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமான ஒரு பாடல் இருக்கிறது, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் என்று. அப்போ அங்கே என்ன பதிவு செய்கிறார் பாடகர் என்றால், அல்லாஹுக்கு உருவம் இல்லை என்று பதிவு செய்கிறார். இப்போ இந்த உருவம் என்பதன் மூலம் அவர் எதை நாடுகிறார் என்பதை பொறுத்துத்தான் அந்த பாட்டுக்கு நாம் தீர்ப்பு சொல்ல முடியும். மனிதர்கள் கற்பனை பண்ணக்கூடிய ஒரு உருவம் அல்லாஹுக்கு இருக்கிறதா என்று கேட்டால், நிச்சயமாக அப்படி ஒரு உருவம் அல்லாஹுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுத்த சூனியமா என்று கேட்டால், அப்படியும் இல்லை. ஏனென்றால் மறுமையிலே அல்லாஹுவை நாம் பார்க்க முடியும் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதா. அதிலும் மறுமையில் அரசாத்துல் கியாமாவிலும் பார்க்க பாக்கியம் கிடைக்கும். சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்திலும் அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். சுவர்க்கத்திலே அல்லாஹுவை பார்க்கிற பாக்கியம் கிடைத்தால் அதைவிட ஒரு இன்பம் சுவர்க்கவாசிகளுக்கு வேறு எதுவும் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் ஒன்றுமில்லாதவன் என்றால் எதை போய் சுவர்க்கத்தில் பார்ப்பது? பார்க்கும்போது எதனால் இன்பம் வரும்? எனவே நிச்சயமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்னவென்றால், அல்லாஹுக்கு ஒரு தாத் இருக்கிறது. அந்த தாத்தினுடைய தமிழ் வடிவம், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திற்கு அகீதா சொல்லப்படவும் இல்லை, அந்த தாத்திற்குரிய சரியான தமிழ் வடிவமும் இல்லை. அதனால் யாராவது தாத் என்பதை உருவம் என்று மொழிபெயர்த்தால் சமுதாயம் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஃபித்னாக்களையும் உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். ஆனால் நாம் உருவம் அல்லது வடிவமைப்பு என்கிற வார்த்தைகளை சொல்லும் போது நமக்கு குழப்பம் வருமாக இருந்தாலும், நாம் தாத் என்ற ஒன்று அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் கொள்ளக்கூடாது. இதில் மாற்று கருத்தை கொள்கிறவர் நிச்சயமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தில் இருந்து வெளியேறியவராகவே கருதப்படுவார் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தாத்தாலும் உயர்ந்தவன், சிஃபத்தாலும் உயர்ந்தவன். அல்லாஹுடைய ஒவ்வொரு சிஃபத்தும் உயர்ந்தது. அல்லாஹுடைய ஒவ்வொரு சிஃபத்துமே உயர்ந்தது. உதாரணமாக ரஹ்மத் என்ற சிஃபத் அல்லாஹுக்கு இருக்கிறது. ரஹ்மான், ரஹீம் என்ற பெயர்களுக்குள் இருக்கிற ரஹ்மத் என்ற சிஃபத், இந்த ரஹ்மத் என்ற சிஃபத்துக்குரிய கருத்து என்ன? அன்பு, கருணை, இரக்கம் என்பது. இப்போ இது அல்லாஹுக்கு நாம் கொடுக்கும்போது அல்லாஹ் அன்பு கருணை காட்டுவதில் உயர்ந்தவன். மனிதர்களும் கருணை காட்டுவார்கள், மிருகங்களும் கருணை காட்டும். ஆனால் அல்லாஹுடைய கருணைக்கு அது நிகராக முடியாது. வலில்லாஹில் மசலுல் அஅலா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹுக்கு உயர்ந்த பண்புகள் இருக்கின்றன. எனவே அல்லாஹுடைய எல்லா பண்புகளுமே உயர்ந்தவை. அல்லாஹ் கோபப்படுவான், குர்ஆனில் வருகிறது, ஹதீஸில் வருகிறது. இப்போ அல்லாஹுக்கு கோபப்படுதல் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. மனிதனுக்கு கோபப்படுதல் என்ற பண்பு அசிங்கமானது, அவனுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹுக்கு கோபப்படுதல் என்ற ஒரு பண்பு வந்தால் அது உயர்ந்த பண்பாக இருக்கும். அதே போன்று மக்ர் என்கிற ஒரு பண்பு அல்லாஹுக்கு இருக்கிறது. வயம் குருன வயம் குருல்லா, அவர்களும் சதி செய்வார்கள், அல்லாஹும் சதி செய்வான். இப்போ சதி செய்தல் என்ற பண்பு மனிதனுக்கு வரும்போது அது அசிங்கமான பண்பு, கெட்ட பண்பு. ஆனால் அல்லாஹுக்கு அந்த பண்பு வரும்போது அது உயர்ந்த பண்பு. இப்படி அல்லாஹுடைய அனைத்து பண்புகளும் உயர்ந்தவையாக இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய தாத்தாலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். தாத்தாலும் உயர்ந்தவனாக என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்கும் நிறைந்தவன் அல்ல. அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்ற கோட்பாடு இஸ்லாமிய அகீதாவை தவிடுபொடியாக்கக்கூடிய, உடைத்தெறியக்கூடிய ஒரு கோட்பாடாகும். அல்லாஹு தஆலா ஏழு வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கை. குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லக்கூடிய கொள்கை. இந்த கொள்கைக்கு மாற்றமாக நான் சுன்னத் ஜமாத், நான் அகலு சுன்னாவல் ஜமாத், நான் என்று என்ன கருத்துக்களை யார் சொன்னாலும் அந்த கருத்துக்கள் நேரடியாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படக்கூடியது, நேரடியாக சஹாபாக்கள் ஏற்றிருந்த கொள்கைக்கு முரண்படக்கூடியது என்ற காரணத்தினால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியே போய் விடுவார். சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இப்போது உயிரோடு இருக்கிற பழைய மக்களிடம் நீங்கள் போய் கேட்டால், வயது சென்றவர்களிடம் போய் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால், அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அல்லாஹ் எங்கும் நிறைந்திருப்பான் என்பதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்வார்கள். ஆனால் இந்த கொள்கை வஹ்தத்துல் வுஜூத் அல்லது அல் ஹுலூல் வல் இத்திஹாத் என்ற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய வழிகட்ட கொள்கையாகும். இன்னும் சிலர் அட்வான்ஸ்டானவர்கள் என்று தங்களை அழைக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றெல்லாம் கேட்கக்கூடாது, இதுவெல்லாம் தேவையில்லாத விஷயம். மார்க்கத்தில் எவ்வளவோ விஷயம் இருக்கும் போது மக்களை நீங்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்பதும், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதும் தேவையான ஒரு விஷயமா என்று கேட்பார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்மை பார்த்து கேட்கிற இந்த கேள்வி உண்மையில் யாரை நோக்கி செல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்கிறது. ஏனென்றால் முஆவியத் இப்னுல் ஹக்கம் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், என்னிடம் ஒரு ஜாரியா அடிமை பெண் இருக்கிறாள், அவள் ஒரு தவறு செய்து விட்டாள், அவள் ஆடு மேய்க்கிற போது ஒரு தவறு செய்து விட்டாள், கோபத்தில் நான் அவளை அடித்து விட்டேன், ஆனால் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது, அந்த பெண்ணை விடுதலை செய்யலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று ஆலோசனை கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அழைத்து அந்த பெண்ணிடத்தில் முதலாவது கேட்ட கேள்வி என்ன? ஐன் அல்லாஹ். முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இந்த மேதாவிகளுக்கு இந்த ஹதீஸ் தெரியாமல் போய்விட்டது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை பேசுவது சில்லறை பிரச்சனையாம், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று பேசுவது இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விஷயமா? இப்படி கடுமையான ஒரு பிரச்சாரம் வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மெத்தப்படித்தவர்களாகவும் மேதாவிகளாகவும் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த விஷயம் தெரியாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் வந்து சீரியஸாக ஒரு விஷயம் சொல்கிறார், என்னிடம் இருக்கிற அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்ய போகிறேன் என்று ஆலோசனை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அழைத்து முதலாவது கேட்கிற கேள்வி என்ன? ஐன் அல்லாஹ். அந்த பெண் சொல்லுகிறார், அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று கையை தூக்கி காட்டுகிறது. அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், மன் அன, நான் யார் என்று கேட்டார்கள். அந்த பிள்ளை சொல்லிச்சு, அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று. உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து என்ன சொன்னார்கள்? இந்த பிள்ளையை நீ விடுதலை செய்து விடு, ஏனென்றால் இது மூமினான பிள்ளை என்றார்கள். அல்லாஹ் அக்பர். மூமினுக்குரிய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று என்ன? அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். இது சில்லற பிரச்சனை அல்ல. சமூகத்தை குழப்பலாம், இஸ்லாம் சொல்லும் போது சமுதாயத்தில் குழப்பம் வந்தால் அதற்கு நாம் பொறுப்பல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதும் சமுதாயத்தில் குழப்பம் வந்தது. தந்தை ஏற்றுக்கொண்டால் மகன் மறுத்தார், ஒரு குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது அடுத்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு மார்க்கம் பொறுப்பு அல்ல, மக்கள் தான் பொறுப்பு. எனவே மக்கள் குழம்புகிறார்கள் என்பதற்காக வேண்டி இப்படியான அடிப்படையான விஷயங்களை, ஈமானோடு தொடர்பான விஷயங்களை சொல்லக்கூடாது என்று பிரச்சாரம் செய்கிறவர்கள், அவர்கள் மீது நாம் பரிதாபப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அல்லாஹுடைய சிஃபத்துகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தாத்தாலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹு தஆலா சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தப்படுவதற்கு தகுதியானவன், பரிசுத்தப்படுத்தப்படுவதற்கு அவன் தகுதியானவன். ஏனென்றால் அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அவன்தான் படைத்தவன், அவன்தான் சீர் செய்தவன். அல்லாஹு தஆலா படைத்தது மாத்திரமல்ல, அந்த படைப்பை சீரான படைப்பாக ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொன்றையும் எவ்வாறு எவ்வாறு படைக்க வேண்டுமோ அவற்றை அப்படி படைத்திருக்கிறான். தலையை மேலே வைத்து, காலை கீழே வைத்து, கண்ணை முகத்தில் வைத்து, இப்படி இதுதான் சீராக படைப்பது என்பது. இதை அல்லாஹு தஆலா சூரத்து தீனிலும் சொல்கிறான், அல்லதி وخلق الإنسان في أحسن تقويم. الله மனிதனை அழகிய வடிவத்தில் படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை மாத்திரமல்ல படைத்த அத்தனையையும் நேர்த்தியாக படைத்திருக்கிறான், சீராக படைத்திருக்கிறான். மலை, கடல், காடு என்று ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா அவற்றை படைக்கும் போது, மிருகம் என்று எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா சீராக படைத்திருக்கிறான். படைத்ததோடு மாத்திரமல்லாமல் வல்லதி கத்தர ஃபஹதா, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா நிர்ணயங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா படைப்புகளை, வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் படைப்புகளுக்குரிய மிக்தார்களை, அவர்களுக்குரிய அந்த எல்லைகளையும் அளவுகளையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்துவிட்டான். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னரேயே அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் உரிய கதிரை நிர்ணயித்து விட்டான். மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வான், மிருகம் எவ்வளவு காலம் வாழும், கடல் எவ்வளவு காலம் இருக்கும், மலை எவ்வளவு காலம் இருக்கும், மரங்கள் எவ்வளவு காலம் வாழும், எவ்வளவு காலம் கனி தரும், ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் நிர்ணயித்து விட்டான். அந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். அல்லாஹு தஆலாவுடைய நிர்ணயத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கும். அப்படியான அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்கு தகுதியானவனா இல்லையா? அப்படியான அல்லாஹின் மீது களங்கம் ஏற்படுத்தப்படும் போது அவனை ஏற்றிருக்கிற, அவ்வாறான தன்மைகளை உடைய அல்லாஹை ஏற்றிருக்கிற மக்கள் உடனடியாக அல்லாஹை பரிசுத்தப்படுத்துவதற்கு புறப்பட வேண்டும். ஃபஹதா, நிர்ணயித்தது மட்டுமல்ல ஒவ்வொன்றுக்கும் உரிய வழிகளை அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் உரிய வழிகளை அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறான். இந்த ஹிதாயத் என்பதை ஏற்கனவே நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்கிற போது ஹிதாயத் ஹிதாயா ஷரியா என்பதை மாத்திரம் பார்த்தோம். ஹிதாயா ஷரியா இரண்டு வகைப்படும். ஹிதாயா ஷரியா, ஷரியத்தில் உள்ள நேர்வழி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று ஹிதாயத் தௌஃபீக், இன்னும் ஒன்று ஹிதாயத் இர்ஷாத். ஹிதாயத் தௌஃபீக் என்று சொன்னால் இதுதான் நேர்வழி என்று காட்டி கொடுப்பது. இது எல்லா மனிதர்களுக்கும் முடியும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான். இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம், நிச்சயமாக நபியே ஸிராத் முஸ்தகீமுக்கு, நேரான வழிக்கு நீ வழிகாட்டுகிறாய். ஹிதாயத் இர்ஷாத் என்பது எல்லா மனிதர்களாலும் முடியுமானது, இதுதான் நேர்வழி என்று சொல்லிக் கொடுப்பது. ஆனால் ஹிதாயத் தௌஃபிக் என்பது நேர்வழியை கொடுப்பது, இது அல்லாஹ்வுடைய கையில் மாத்திரம்தான் இருக்கிறது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியை நீர் விரும்பியவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட உன்னால் முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். அப்ப நேர்வழியை நம்மால் கொடுக்கவே முடியாது. இது ஹிதாயா ஷரஈயா ரெண்டு வகைப்படும் என்பதை பார்த்தோம். பொதுவாக ஹிதாயா இரண்டு வகைப்படும், ஒன்று ஹிதாயா ஷரஈயா, இன்னும் ஒன்று ஹிதாயா கௌனியா. ஹிதாயா ஷரஈயா, அடுத்தது ஹிதாயா கௌனியா. ஹிதாயா ஷரஈயா இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம், எனது நேர்வழியை அவன் அடைந்து கொள்வது. ஒமா ஹலக்துல் ஜின்ன வலிங்ஸ இல்லாலே அபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்திருப்பது அவர்கள் என்னை வணங்குவதற்கே அன்று வேறில்லை. இப்போ மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் ஹிதாயா ஷரஈயா. ஹிதாயா கௌனியா என்றால் பிரபஞ்ச ரீதியான ஹிதாயத், அதாவது ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹு தஆலா படைத்து அந்தந்த படைப்புகள் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான வழியை காட்டி கொடுப்பது. ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்தவுடன் பசியில் அது அழுது தாயினுடைய மார்பை அது கண்டுபிடிக்கிறது. யார் காட்டி கொடுத்தது? அல்லாஹ். இன்னைக்கு நிறைய ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எல்லாம் நிறைய கிளிப்ஸ்கள் பார்க்குறோம், யானை குட்டி போடுகிறது, குதிரை குட்டி போடுகிறது, ஏனைய மிருகங்கள் குட்டி போடுகின்றன. அந்த குட்டி போடப்பட்ட பிறகு உடனடியாக அது எப்படி இயங்குகிறது என்பதை பார்க்கும்போது நாம் பிரமித்து நிற்கிறோம். யானை குட்டி போடுகிறது, அந்த குட்டியை உடனடியாக அது அந்த சூழலிலிருந்து சூடாக்கி எழுப்புவதற்கு அதை எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். பிறகு அந்த குட்டி எழுந்து நிற்கிறது. இதற்கு அந்த தாய்க்கு வழிகாட்டியது யார்? அல்லாஹ். அந்த குட்டிக்கு எழுந்து நிற்பதற்கு உடனே நம்மளோட பிள்ளைகள் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் நடக்க பழகுது. ஆனால் யானையினுடைய குட்டி பிறந்து ஒரு சில நிமிடங்களில் அது எழுந்து நிற்கிறது. அது எழுந்து நிற்பதற்கான வழியை காட்டியது அல்லாஹ். எறும்புகள் செல்லுகின்றன, நீங்கள் நடந்து அதனை கிளீன் பண்ணி போகக்கூடிய வழியை அழித்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த எறும்பு எங்கு போனாலும் திரும்ப அப்படியே அதனுடைய வீட்டுக்கு அது திரும்ப வருகிறது. அதனுடைய வீட்டுக்கு அது வருவதற்கு வழிகாட்டியது யார்? அல்லாஹ். பறவைகள் கூட்டிலிருந்து புறப்படுகின்றன, ஜிபிஆர்எஸ் கொண்டு செல்வதில்லை, அல்லது வேறு மெப்ஸுகள் அதனிடத்திலே கிடையாது. ஆனால் அந்த பறவை எங்கெல்லாமோ பறந்து சென்று எல்லா கூடுகளும் நாம் பார்க்கிற போது ஒன்று போன்றுதான் இருக்கிறது. சில குருவி கூடுகள் தொங்கிக் கொண்டிருக்கும், பார்த்தால் எல்லா கூடுகளும் ஒரே கூடு போன்று இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு குருவியும் அதற்குரிய கூட்டுக்குள் இறையோடு வந்து சேர்வதை பார்க்கிறோம். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தஆலா தான் அதற்கு வழிகாட்டினான். நம்மில் கண்தெரிந்தவர்கள் சில நேரங்களில் இருளில் நடக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருப்போம். கண் தெரிந்தவர்கள் இருளாகிவிட்டால் எப்படி செல்வது என்று வந்த வழியில் போக முடியாமல் இருப்போம். ஆனால் கண் பார்வையை இல்லாத சில மக்கள், அவர்கள் எல்லா இடங்களிலும் தெளிவாக இயங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லதி வல்லதி கத்தர ஃபஹதா. அவன் தான் ஒவ்வொன்றையும் நிர்ணயித்தான். ரப்புல் ஆலமீன் சுப்ஹான் அல்லாஹ் முழுதையும் டிசைன் பண்ணுகிறான், நிர்ணயித்து அதற்குரிய அத்தனையும் அவன் தீர்மானித்து அவை அனைத்திற்கும் அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். வழி தெரியாமல் யாருமே மிஸ் ஆக மாட்டார்கள். எங்கு போய் மாட்டினாலும் ஒரு வழி அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் வழிகாட்டியவன். இப்படியான அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவனா இல்லையா? நிச்சயமாக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவன். மேலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ. வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ. மர்ஆ என்று சொன்னால் இந்த மேய்ச்சல் நிலங்கள், அதாவது கால்நடைகள் மேய்வதற்காக வேண்டி உள்ள நிலங்கள் தான் மேய்ச்சல் நிலங்கள், மர்ஆ. இந்த மர்ஆக்களை, மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கியவன், வெளிப்படுத்தியவனும் அவன்தான். வெறும் கட்டாந்தரையாக இருந்தவை, அந்த தரையிலே அவன் மழையை பொழிய செய்கிறான். மழை பொழிந்த பிறகு மிருகங்கள், பிராணிகள் மேய்வதற்கு தேவையான தாவரங்கள், புற்பூண்டுகள் அதிலே முளைத்து வருகிறது. அதை உருவாக்கியவன் யாரும் அல்ல, அல்லாஹ் தான். எந்த அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறானோ அந்த அல்லாஹ் தான். காடு வளர்க்க மக்கள் வளர்த்து கொடுப்பதில்லை காடு. இன்றைக்கு உலகத்திலே நிறைய மிருகங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய தக்தீரை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. காடுகள் அழிக்கப்பட்டால் மிருகங்கள் வீதிக்கு வந்துவிடும். மிருகங்கள் வீதிக்கு வந்தால் மனிதனால் நடமாட முடியாமல் போய்விடும். வீதிக்கு மட்டுமில்லை, வீட்டுக்கும் வந்துவிடும். காட்டில் இருக்கிற யானைகள், காட்டில் இருக்கிற சிங்கங்கள், கரடிகள், புலிகள் எல்லாமே வீதிக்கும் வீடுகளுக்கும் வந்துவிடும். அப்போ அல்லாஹு தஆலா அந்த காடுகளை, அந்த புற்பூண்டுகளை, அதற்கு தேவையான உணவுகளை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறான். அவன் தான் அவற்றை உருவாக்கியவன். யாரும் நாட்டி முளைத்து வரவில்லை. அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான், அவை முளைத்து வருகின்றன. அப்படியே அல்லாஹ் வைக்காமல் பிறகு என்ன செய்கிறான்? அந்த மேய்ச்சல் நிலங்களிலே காணப்படக்கூடிய தாவரங்களை சருகுகளாக அல்லாஹு தஆலா மாற்றுகிறான். சருகு என்று சொன்னால் அது பிறகு காய்ந்து போய் மஞ்சளித்து ஒன்றுக்கும் பயனில்லாமல் ஆகிறது. இது ரொட்டேஷனாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹுடைய தக்தீர், படைத்தவனுடைய தக்தீர். அது கொஞ்ச காலத்துக்கு ஃப்ரெஷ் அரைக்கும், கொஞ்ச காலத்துக்கு அப்படியே கருகி ஒன்றுக்கும் பயனில்லாமல் போகும். மீண்டும் அல்லாஹ் மழையை பொழிய செய்வான், மீண்டும் அது முளைத்து நிற்கும். இது அல்லாஹுடைய தக்தீர். இப்படி செய்யக்கூடிய அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவன். இங்கே தௌஹீதினுடைய முக்கியத்துவத்தை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தௌஹீதை நிலைநாட்டுவதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கூடுதலாக பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய பகுதி ஃபிக்ஹாக அல்லது அஹ்லாக்காக இருக்கும். ஃபலாயில் அமாலை பற்றி நிறைய பேசுவார்கள், அல்லது அஹ்லாக்கை பற்றி நிறைய பேசுவார்கள், அல்லது ஃபிக்ஹை பற்றி நிறைய பேசுவார்கள். தௌஹீதை பற்றி பேசுவதில்லை. தௌஹீதை பற்றி பேச வந்த என்ன பேசுறது என்றால், அடுத்தவனை ஏசுவது சண்டை தௌஹீதினுடைய பேரில், அடுத்தவனை திட்டுவது ஏசுவது தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அல்லாஹை பற்றிய தெளிவான அறிவு இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நம்மால் பூரணமான ஒரு முஸ்லீமாக வாழ முடியாமல் நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நமக்கு இன்னும் அல்லாஹை பற்றிய தெளிவான அறிவு இல்லை. அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முரண்பாட்டை எல்லோருமே உணர்கிறோம். நமக்கு பப்ளிக்ல வந்தால் ஒரு முகமும், நாம் தனிமையில் ஆகிவிட்டால் இன்னும் ஒரு முகமும் நிறைய பேருக்கு இருக்கிறது. மக்களுடைய விஷயத்தில் குர்ஆன் ஹதீஸ் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று துடிக்கிற நாம், அதற்காக வேண்டி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்கிற நாம் போடுகிற தலைப்புகளை பாருங்கள். உதாரணமாக சொல்லுவோம், அந்த மஷூராவில் வந்திருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு தலைப்பு போட வேண்டும். குடும்பங்கள் சீரழிகின்றன. இந்த குடும்பங்கள் சீரழிவதை பற்றி கவலைப்படுகிற அந்த தாயி அவருடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும்? சமுதாயத்தில் உள்ள குடும்பங்கள் சீரழிவதை பார்க்க முடியாமல் அவருடைய பக்கத்திலிருந்து காசு போட்டு நேரத்தை தியாகம் செய்து வெளியூரிலிருந்து ஒரு தாயை அழைத்து மேடை போட்டு பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக கொண்டு அந்த நோட்டீஸை விநியோகம் செய்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிற தாயி அவருடைய வீட்டில் எப்படி இருக்க வேண்டும்? அவர் என்ன பேச வருகிறாரோ அதை விட சிறந்தவராக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய நாம் போய் பார்த்தால் அவர்கள் வீட்டிலே கொடுக்க வேண்டிய ஹக்குகள் சரியான முறையில் கொடுக்கப்படாமல் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற நாம் நம்முடைய வீட்டுக்குள் அதை கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாட்டுக்கான அடிப்படை காரணம் அல்லாஹ்வை பற்றிய தெளிவான அறிவில்லாத நிலைதான். நான் நிறைய சகோதரர்களிடம் கேட்பேன், தாவா செய்யக்கூடிய சகோதரர்களிடம், மாஷா அல்லாஹ் நீங்கள் எல்லா இடங்களிலும் போய் நிறைய வகுப்பு நடத்துவதாக சொல்கிறீர்கள், பெருமையாகவும் பேசிக்கொள்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கூலியை தர வேண்டும், நான் இங்கே தப்சீர் கிளாஸ் நடத்துகிறேன், அங்கே அகீதா கிளாஸ் நடத்துகிறேன், இங்கே ரியாது சாலிஹின் கிளாஸ் நடத்துகிறேன், அங்கே நான் வந்து இந்த பிரசன்டேஷன் பண்ணுகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிற உங்களுடைய தந்தைக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? உங்களுடைய தந்தைக்கு அகீதா தெரியுமா? உங்களுடைய தந்தைக்கு ஃபிக்ஹ் தெரியுமா? உங்களுடைய தாய்க்கு குர்ஆன் ஓத தெரியுமா? உங்களுடைய தாய் சஹீஹான துஆக்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறாரா? உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதாவது என்னென்னு கேட்டால் மக்களை கூட்டி தந்தால் நின்று பேசிவிட்டு போவது, தார தலைப்பில் பேசிவிட்டு போவது, இப்படியான ஒரு நிலை உருவாகுவதற்கு, இது தாய்கள்ட்ட மட்டுமில்லை எல்லோருடையும் இந்த முரண்பாடு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியும் அதற்கு பதில் சொல்லும். வட்டியை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுவோம், ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் வட்டியை பற்றி கவலை இல்லாமல் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஜெனுவினாக இருக்க வேண்டும் என்று பேச சொல்லுவோம், அது சம்பந்தமாக மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுவோம். நம்முடைய பர்சனல் லைஃப்பில் கொடுக்கல் வாங்கல் என்று வந்துவிட்டால் அதிலே உடனடியாக பலவீனமாகி விடுகிறோம். இப்படி ஒவ்வொன்றும் முரண்பாடு. இந்த முரண்பட்ட நிலை சஹாபாக்களிடம் இருக்கவில்லை. முரண்பாடு வருவதை உணர்ந்தால் அவர்கள் அதை ரியலைஸ் பண்ணினார்கள். முரண்பாடு என்னிடம் வருகிறது என்று ரியலைஸ் பண்ணி உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் தீர்வு கேட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தௌஹீதை சரியாக புரிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை சொல்ல சொன்னார்கள். மக்காவிலே வைத்து 13 வருடங்கள் தௌஹீதை சொன்னார்கள். மதீனாவுக்கு போன பிறகு வேறு நாடுகளுக்கு தாயிகளை அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்க? ஃபல்யகுன் அவ்வலமா தத்உஹும் இலைஹி ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த மக்களுக்கு நீங்கள் போய் சொல்லக்கூடிய முதலாவது தாவா இதுவாக இருக்கட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீதின் பால் மக்களை அழையுங்கள். போய் தௌஹீத் 3 வகைப்படும், தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா ஸிஃபாத், இப்படி சொல்லிட்டு வரதா? இல்லை. அல்லாஹ்வை சரியான முறையில், அல்லாஹ்வுடைய இஸ்மை, அல்லாஹ்வுடைய அஸ்மாக்கள் பாருங்க, சப்பிஹ் இஸ்ம ரப்பிகல் அஅலா, மேலான உமது இரட்சகனின் பெயரை நம்ம அடிக்கடி பயான்ல இதை திரும்ப திரும்ப சொல்லி வரோம். சில சகோதரர்கள் மாஷா அல்லாஹ் ரியலைஸ் பண்றாங்க, சில சகோதரர்களால புரிய முடியதில்லை. என்ன எப்பவும் பார்த்தாலும் அஸ்மா சிஃபாத், அஸ்மா சிஃபாத் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய அஸ்மாக்கள் தெரியாமல் ஒரு மனிதனுடைய ஈமான் பூரணம் அடையாது. அல்லாஹுடைய அஸ்மாக்கள் கொண்டிருக்கிற சிஃபத்துகளை புரியாமல் ஒரு மனிதனிடம் சரியான தக்குவா வர மாட்டாது. அல்லாஹின் மீது சரியான மஹப்பத் அவனுக்கு வரமாட்டாது. அல்லாஹின் மீது அவனுக்கு ஹஷியத் என்ற இறையச்சம் வரமாட்டாது. அல்லாஹ் யார் என்று தெரிய வேண்டும். அல்லாஹ்வை தெரிய வேண்டும் என்றால் அல்லாஹ்வை தெரிவதற்குரிய நிறைய வழிகளில் பிரதானமான ஒரு வழிதான் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ் குர்ஆனில் விளையாட்டாக சொல்கிறான, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று சும்மா ஜஸ்ட் லைக் தட் அல்லாஹு தஆலா சொல்கிறானா? இல்லை. அல்லாஹை பற்றிய பூர்ணமான அறிவு இந்த மக்களுக்கு கிடைத்தால் அவர்களிடம் அல்லாஹ் என்றால் உள்ளத்தில் சேஞ்சு வரும். அல்லாஹுடைய கலாம் என்றால் அதை தக்தீஸ் பண்ணுவார்கள். அல்லாஹுடைய கலாம் என்றால் ஒரு மரியாதை அவர்கள் அறியாம வரும். பொதுவாக மனிதன் ஒருவனை புரியும் போது எப்படி நடக்கிறான், புரியாமல் இருக்கும் போது எப்படி நடக்கிறான் என்பது நமக்கு தெரியும். தந்தையை மதித்து வரக்கூடிய பிள்ளைகள், உம்மா ஒரு செய்தியை சொல்லுவா பிள்ளைகிட்ட, அவன் சும்மா இருப்பான், வாப்பா சொன்னார் என்று சொல்லும் போது அவன் அதுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுக்கிறான். இந்த வாப்பாவை புரியற காரணத்தால். ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஏதாவது ஒன்றை சொல்லுவார், அதை வளமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவனிடம் வந்து பிரின்சிபல் இதை சொன்னார் என்று சொல்லும் போது அவனிடத்தில் ஒரு மாற்றம் வருகிறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யும் போது கூட இருக்கிற ஸ்டாஃப் சொல்வதை விட அதனுடைய மேனேஜர் அல்லது அதனுடைய டைரக்டர் சொல்லும் போது அதற்கென்று தனி மரியாதை மனிதனிடம் வருகிற. மினிஸ்டர் சொன்னார், எம்பி சொன்னார், எம்எல்ஏ சொன்னார் என்றால் இவர்களை புரிந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சொன்னான் எனும் போது சும்மா யாரோ மாமன் மச்சான் சொன்ன மாதிரி எடுக்கிறதும் இல்லை. சில நேரங்களில் தூக்கி வீசிட்டு போறானா இல்லையா? அல்லாஹ் தானே சொன்னான். அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அவன் அந்த இடத்தில் நிற்க வேண்டும். வக்காஃப் இந்தல் குர்ஆன். சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? வக்காஃபூன் இந்தல் குர்ஆன், குர்ஆனிடம் நிற்கக்கூடியவர்கள். உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த சம்பவம் நிறைய இருந்தாலும் இந்த பிரபல்யமான சம்பவம் வேகமாக மனதில் பதியும் என்பதற்காக சொல்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் மதீனாவே சோகமயமாக இருக்கிறது. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் மூத்தாயிட்டாங்கன்னு மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத் என்று யாராவது சொன்னால் இந்த இடத்துல தலை உருளும் என்றார்கள். செய்வார். அவர் என்ன சொன்னார் என்றால், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை பார்க்க சென்றது போன்று, துர்சினாக போனது போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, வருவாங்க. என்னால் அவரால் அந்த மௌத்தை ஜீரணிக்க முடியல. அந்த அளவு மஹப்பத் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அந்த அளவு மஹப்பத் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அப்போதான் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஜனாஜாவை திறந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய நெற்றியில முத்தமிட்டு விட்டு, திப்த ஹய்யன் வ மய்யிதன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களிலிருந்து நறுமணம் வந்தது, மௌத்தான பிறகும் உங்களுடைய உடம்பிலிருந்து அந்த நறுமணம் வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். முரளிதான் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த குர்ஆன் வசனம் அப்போதுதான் அருளப்பட்டது போன்று எனக்கு இருந்தது, கால் ரெண்டும் பலம் விழுந்து விட்டது, விழுந்து விட்டேன். காரணம் என்னென்றால், அல்லாஹ்வை சரியாக புரிந்தால் அந்த நிலை வரும். வைதா துலியத்து அலேஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும். நம்மட நிலை என்ன சகோதரர்களே? குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்ட ஈமான் கூடுதா? குர்ஆனை விவாத கருப்பொருளாக ஆக்கி விளையாடி கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் தப்பு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாமில் தப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது கூட ரோஷம் வராத, உணர்வுகள் தூண்டப்படாத ஒரு சமுதாயமாக தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறது, நான் நன்றாக பேசுகிறேன், என்னுடைய பயான்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக வருகிறீர்கள், என்னுடைய பேச்சில் ஏதாவது குறை பிடிச்சா உங்களுக்கு கோபம் வருது. இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயம், என்னை உங்களுக்கு பிடித்து விட்டது என்கிற காரணத்தினால் நான் பேசிய பயானில் ஒரு குறை வருகிறது, அந்த குறையை யாராவது சுட்டி காட்டினால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஆனால் அல்லாஹுடைய கலாமில் குறை இருக்கிறது என்று ஒருவன் சொல்லும்போது சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஸ்டன்னா. என்ன காரணம்? இது அல்லாஹ்வை தெரியவில்லை. அல்லாஹ்வு யார் என்று தெரிந்தால்தான் அல்லாஹுடைய கலாம் நமக்கு தெரியும். அல்லாஹு தஆலா இந்த ஆரம்ப வசனங்கள் ஐந்திலும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, மேலான உமது இரட்சகனின் பெயரை தூய்மைப்படுத்து. அல்லாஹ்வோட பேரை பாதுகாக்கிறதுக்கு நீ போராடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் அல்லதி ஹலக ஃபசவ்வ, இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன் அவன் தான். இந்த பிரபஞ்சத்தை சீராக ஆக்கி வைத்திருக்கிறவன் அவன் தான். எப்படி சீராக ஆக்கியிருக்கிறான்? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மலை, கடல், காடு, இப்படி பல வடிவங்கள் அல்லாஹு தஆலா ஆக்கி. மலை இல்லைன்றால் பிரபஞ்சம் பூமி நிற்காதுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணிருக்கிறான், ஒரு பக்கம் கடலாகவும் இன்னொரு பக்கம் மலையாகவும். சவ்வா, அவன் சீர் செய்திருக்கிறான். வல்லதி கத்தர ஃபஹதா, எல்லாவற்றையும் நிர்ணயித்து அதற்குரிய வழியையும் அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறான். வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, மேய்ச்சல் நிலங்களை தோற்றுவிப்பவனும் வெளிப்படுத்துபவனும் அவனே. ஃபஜஅலஹு குஸாஅ நஹ்வா, அவற்றை காய்ந்த சரிவுகளாக மாற்றுகிறவனும் அவன் தான் என்று தன்னை அல்லாஹு தஆலா இந்த ஐந்து வசனங்களிலும் அறிமுகப்படுத்துகிறான். எனவே இந்த வசனங்கள் நமக்கு அல்லாஹு தஆலா பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டியவன், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டிய, தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது, அல்லாஹ் அந்த தேவையில்லை, நமக்கு கடமை அது. அல்லாஹ் பரிசு அல் குத்தூஸ், அல்லாஹ் குத்தூஸ், அல்லாஹ் சலாம். எனவே அல்லாஹ் நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று உலகத்தில் ஏற்கனவே இருந்த மனிதர்கள், இப்போது இருக்கிறவர்கள், இதற்கு பிறகு வரப்போகிறவர்களும், ஜின்களும் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அல்லாஹுவை நிராகரித்தாலும் அல்லாஹுடைய அந்தஸ்தில் ஒரு கடுகளவு குறைவு ஏற்படுமா? நிச்சயமாக இல்லை. அடுத்ததாக அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், சன குரி உக ஃபலா தன்சா, நபியே நாம் உமக்கு ஓதி காண்பிப்போம், நீ மறக்க மாட்டாய். அல்லாஹு தஆலா இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சிறப்பை இங்கே நமக்கு எடுத்துச் சொல்கிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதும் போது இவர்களும் வேகமாக சேர்ந்து ஓதுவார்கள். வல்ல அவரிடத்தில் சொல்லும் போது லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பி, அவசரப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நாவை நீ அசைக்காதே. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அதனை பாதுகாப்பதும் அதனை ஓதி காண்பிப்பதும் நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதைத்தான் இங்கும் சொல்கிறான், சன குரி உக ஃபலா தன்சா, அல்லாஹ் உனக்கு ஓதி, நாங்கள் உனக்கு ஓதி காண்பிப்போம், நீ மறக்க மாட்டீர். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வினால் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய விஷயங்களை மறக்க மாட்டார்கள், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர. இப்போ அல்லாஹு தஆலா சில விஷயங்களை நாடுவான், நாடி மறக்கடிக்க வைப்பான். அதைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் நஸ்ஹ் என்று சொல்கிறார்கள். நஸ்ஹ் என்றால் ஏற்கனவே வந்த ஒன்று மாற்றப்படுவது. சில விஷயங்களை அல்லாஹு தஆலா திட்டமிட்டபடி மாற்றுவான். அதை சொல்லும்போது மா நன்ஸஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்ஸிஹா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மித்லிஹா, ஒரு வசனத்தை மாற்றினால் அதை போன்ற ஒன்று அல்லது அதை விட சிறந்த ஒன்றை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா நாடினால் மறக்கடிப்பான், ஆனால் அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாடுகிறானோ அவை அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். இந்த இடத்துல நமக்கு இந்த சிஹரோடு சம்பந்தமான ஒரு சர்ச்சைக்கு பதிலும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட நேரத்தில் அவர்கள் மனைவியிடம் போவது போன்றிருக்கும், போயிருக்க மாட்டார்கள் என்ற இந்த விஷயத்தை எங்கே கொண்டு ஜாயின் பண்ணுறாங்க? இதை மறக்கிறதுக்காக வஹியோட ஜாயின் பண்றாங்க. அப்ப இந்த காலத்தில் வந்த வஹிக்கு என்ன நிலைமை? இதுக்கு சிம்பிளான பதில் என்ன? சனு குறைவுக்கு ஃபலா தன்சா, அல்லாஹ் ஓதி காண்பிப்பான், மறக்க மாட்டார். அது எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் மறக்க மாட்டார்கள். அதே போன்று இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ரா வஇன்னா லஹு லஹாஃபிழூன், நிச்சயமாக இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். அப்போ குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பு ரசூலுல்லாஹ்வுடையதா அல்லாஹ்வுடையதா? அல்லாஹ்வுடையது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹர் செய்யப்பட்ட நேரத்தில் வஹி வந்திருந்தால் அதை பாதுகாக்கிற பொறுப்பை யார் எடுத்திருந்தா? அல்லாஹ். எனவே அவன் பாதுகாப்பான். அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே முடிச்சு போட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஆனால் என்னென்னால் பொதுமக்களை கவர்வதற்கு என்ன ஆர்கியூமெண்ட்டுகளை வச்சால் பொதுமக்கள் திசை திரும்புவார்கள் என்று பார்த்து பார்த்து போடுவான். இதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணாதான் அப்படியே அப்போ ரசூலுல்லாஹிக்கு சிஹர் செய்யப்படலை என்பதை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். அந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு நாங்கள் சும்மா சொல்லலை, எதுக்கு சொல்கிறோம்? அல் குர்ஆனுடைய பாதுகாப்புக்காகத்தான் சிஹரை மறக்க சொல்கிறோம் என்று சொல்லும்போது, ஆஹா, இவர்கள் அல்லவா உண்மையான சீர்திருத்தவாதிகள், என்று பொதுமக்கள் நினைக்கட்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான வாதங்களை வைப்பார்கள். இந்த குர்ஆன் வசனம் சிம்பிளாகவே நமக்கு சொல்கிறது, குர்ஆனுக்கு எந்த பாதிப்பும் எந்த நேரத்திலும் ஏற்படாது. ஏனென்றால் அல்லாஹ் அதை பாதுகாப்புகின்ற விஷயத்தை பொறுப்படுத்தி விட்டான். அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. நிச்சயமாக அவன் எந்த ரப்பை பற்றி இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்தானோ அந்த ரப், இப்ப அல்லாஹ் பார்ப்பான்ன்றதை விட அல்லாஹுடைய தன்மைகளை சொல்லி, அவனுடைய சிஃபாத்துகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னஹு நிச்சயமாக அவன், யஅலமுல் ஜஹ்ரா, ஜஹ்ர் என்றால் வெளிப்படையானவை, வெளிப்படையானவைகளையும் அறிவான், மறையக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் அறிவான். எதுவுமே அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து மறைந்து விடாது. வேறு இடத்துல சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், என்னது, அவனுடைய நஃப்ஸில தோன்றக்கூடிய எண்ணத்தையும் அல்லாஹ் அறிவான், ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் அறிவான். நாடி நரம்பை விட மனிதனுக்கு நெருக்கமாக நாம் இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அரசுக்கு மேல் அல்லாண்டாங்க சொல்லிட்டு, அரசுக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நாடி நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான். என்ன மீனிங்? அல்லாஹ் மிகப்பெரியவன், ரப்புல் ஆலமீன். அவனுடைய பார்வையிலிருந்து ஒன்றும் மறையாது. கண்கள் கண்ணால ஜாடை செய்வது, இமை வெட்டுவது, அதையும் அல்லாஹ் அறிவான். உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் அறிவான். அல்லாஹை இப்படி ஒரு மனிதன் புரிந்து கொள்ளும் போது அல்லாஹுக்கு மாறு செய்வானா? இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. ஜஹ்ரையும், வெளிப்படையாக இருக்கக்கூடியவைகளையும் அறிவான், மறைவாக இருக்கக்கூடியவைகளையும் அறிவான் என்று அல்லாஹுவை ஈமான் கொள்ளக்கூடிய, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறேன் என்றால் இதுவெல்லாம் ஈமான் கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஈமான் கொள்ளுகிற ஒரு மனிதன் தனிமையில் இருக்கும் போது, யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹுக்கு மாறு செய்ய விரும்புவானா? நிச்சயமாக இல்லை. எல்லா நிலைகளிலும் அவன் மேக்சிமம் ஒன்று போன்று இருப்பதற்கு தான் முயற்சி செய்வான். ஆனால் அவன் மனிதன், அவனுக்கு அல்லாஹ் படைத்தவன் ஒரு தக்தீரில் என்னத்தை வச்சுட்டான், பலவீனமானவனாக படைக்கப்பட்டு, அந்த பலவீனம் வெளிப்படும் போது உடனே அவனுக்கு என்ன கிளிக் ஆகும், இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. அதான் சஹாபாக்களுடைய லைஃப்ல பார்க்கிறோம். ரமலான் காலத்தோடு சம்பந்தமான ஒரு ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் போது ஒரு மனிதர் வேகமாக வருகிறார். வந்தனு சொல்றார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அழிந்து விட்டேன், நாசமாகி விட்டேன். என்ன நடந்துச்சப்பான்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. சொன்னார், வகஅத்து அலா அஹ்லி ஃபி நஹாரி ரமலான். நான் ரமலானுடைய பகல் வேளையில் என்னுடைய மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டேன். இல்லறத்தில் ஈடுபட்டார், நோன்போடு பகல் நேரத்தில் மனைவியோடு இல்லற. கம்ப்ளைண்ட் பண்ணது மனைவியா அல்ல, யாராவது பார்த்துட்டு வந்து சொன்னாங்களா? இல்லை, மனிதன் பலவீனமானவன், அந்த பலவீனம் அங்கே வெளிப்படுகிறது. உடனே ஈமான் அடுத்த பக்கம் வருகிறது, இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. உடனே ஓடிவார் அல்லாஹுடைய தூதரிடத்தில். சஹாபாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், அவர் அதை பொருட்படுத்தலை. ஏன்? அவருடைய உள்ளத்தில் மனிதர்களை விட உயர்ந்தவன் யாரு? அல்லாஹ். நமக்கு இன்றைக்கு மனிதன் தான் பெரியவன். மனிதன் தப்பா பேசிடக்கூடாது, மனிதன் தப்பா அண்ணி விடக்கூடாது. இவனோட உறவு கூடினது ஒரு 70 வருஷத்துக்கு இருக்க போகுது. இந்த மனிதன் மனிதன் என்றே நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். இந்த மனிதனுக்காக கொள்கை இழந்திருக்கிறோம், இந்த மனிதனுக்காக எல்லாவற்றையும், மார்க்கத்தை இழந்திருக்கிறோம். இந்த மனிதனுக்காக வேண்டி தான் அடிக்கடி மாறிக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் மனிதர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல. அல்லாஹோடு ஒப்பிடுகிற நேரத்தில் அல்லாஹ் தான் உயர்ந்தவன். எனவே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் விஷயத்தை சொல்றார், தீர்வை பெற்றுக்கொண்டு செல்கிறார். ராமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த பெண்மணியுடைய நிலைமையும் இப்படித்தான். மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய நிலைமையும் இவ்வாறு தான். அதே போன்று ஒரு பாலைவனத்தில் போகும்போது ஒரு பெண்ணை முத்தமிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தீர்வு கேட்ட நபித்தோழருடைய நிலைமையும் இதுதான். என்னென்றால் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா என்பதை ஈமான் கொண்டிருந்தார்கள். நம்ம பயான் பண்றோம், கிளாஸ் நடத்துறோம், கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கிறோம், குறிப்பு எழுதுறோம், ஹலாஸ், உள்ளத்தில் எழுதல, நாவிலிருந்து போகுது, எங்க போய் சேருது? காதுகளுக்குள்ள போய் சேருது. நாவுகள்ல இருந்து இந்த செய்தி போகின்றது, போய் மக்களுடைய காதுக்குத்தான் போய் சேருது. வலது காதால போய் இடது காதால வெளியே வந்துட்டு. அல்லாஹு தஆலா யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா என்பதை நோட் புக்கில் எழுவதை விட முதலில் நம்முடைய இதயங்களில் எழுதியிருந்தால் ஒன்ன பண்ண போறோமா? இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா, உடனே மனசுக்கு வரும். என்ன பண்ண நினைத்தாலும், மனைவிக்கு யாருக்கும் தெரியாம குடும்பப்படுத்த நினைச்சாலும், அண்டை வீட்டானுக்கு ஏதாவது செய்ய நினைத்தாலும், வியாபாரத்தில் கலப்படம் செய்ய நினைத்தாலும், அல்லது ஒரு அசிங்கமான ஆபாசமான காட்சிகளை பார்க்க நினைத்தாலும், அல்லது விபச்சாரம் செய்ய நினைத்தாலும், என்ன செய்ய நினைத்தாலும் உடனே என்ன வரும் மனதில்? இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபா. அதுக்காகத்தான் ஈமான் என்பது எங்க இருக்க வேண்டும்? மா வக்கர ஃபில் கல்ப், நாவில் அல்ல ஈமான், அதுக்கு பிறகுதான் நாவு. ஃபர்ஸ்டாக ஈமான் வர வேண்டிய இடம் உள்ளம். உள்ளத்தில் அந்த ஈமான் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நாவினாலும் உடம்பாலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளத்தில் பதியப்படாத ஈமான் நாவிலும் உடம்பிலும் தோன்றும் போது நிச்சயமாக அது முரண்பாட்டை உருவாக்கும். அப்ப அல்லாஹு தஆலா இன்னஹு யஅலமுல் ஜஹ்ரா வமா யஃபான்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறான், வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா, இலகுவானதற்கு நாம் உமக்கு இலகுவை ஏற்படுத்துவோம். இலகுவான வழிக்கு, யுஸ்ரா என்றால் இலகுவானது, இலகுவானதற்கு நாம் உனக்கு செல்வதற்கு இலகுவை ஏற்படுத்துவோம். பொதுவாக அல்லாஹு தஆலா இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னாலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோருக்கும் பொதுவானது. இப்போ அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை நிர்ணயித்திருக்கிறான், அது அவரவருக்கு இலகுவாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் சுவர்க்கவாசியாக இருந்தால் அவருடைய வீடு அவருக்குரிய இடம் சுவர்க்கத்திலும், நரகவாசியாக இருந்தால் அவருக்குரிய இடம் நரகத்திலும் ஆக்கப்பட்டு விடுகின்றன என்று சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அப்படி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுட்டால் எதற்கு நாம் அமல் செய்ய வேண்டும்? எனவே நாங்கள் அமல் செய்யாமல் அல்லாஹின் மீது பொறுப்பு கொடுத்து விட்டு உட்காரட்டுமா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள். ஃபகுல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிகலா, ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்ததன்பால் செல்வது இலகுவாக்கப்படும். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு தேர்வு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். அவனுடைய அறிவை கொண்டுதான் அவன் சுவர்க்கவாசியா நரகவாசியா என்பதை அறிந்திருக்கிறான். யாரையும் யாரும் நிர்பந்திப்பதில்லை. நம்மளை யாராவது பாவம் செய்யுங்க நிர்பந்திக்கிறாங்களா? பாவம் செய்யுங்கள் என்று யாராவது நம்மை நிர்பந்தித்து நாம் பாவம் செய்தால் நாம் குற்றவாளிகளா? கிடையாது. அம்மா அலி அல்லாஹனோர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார்கள். எப்போது திட்டினார்கள்? நிர்பந்திக்கப்பட்ட நேரத்தில், அடித்து தண்ணீரில் அவர்களை முக்கி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்திய நேரத்தில் கரைசில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள வாயால திட்டிட்டாங்க, விட்டாங்க. இப்போ செய்தது ஒரு குஃபுர். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அழுது கொண்டு வரும்போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், உள்ளம் ஈமானால் திருப்தியோடு இருக்கும் போது யாராவது ஒருவர் நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை என்ற வசனத்தை அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா இறக்கி அவருக்கு ஆறுதல் கொடுக்கிறான். அப்ப நிர்பந்தித்து ஒரு பாவத்தை செய்தால் நம்ம மீது குற்றம் இல்லை, அப்படி நிர்பந்த மார்க்கத்தில் கிடையாது. ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், ஃபதக்கிர் இன்ன ஃபஅதி திக்ரா, நினைவூட்டுதல் உபதேசம் பயனளிக்குமாக இருந்தால் நபியை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் பயனளிக்குமாக இருந்தால் உபதேசம் செய்யுங்கள். இப்ப அல்லாஹு தஆலா இதை எங்க இறக்குறான்? இந்த சூரா எங்க இறங்கியது? மக்காவில். யாருக்கிட்ட திரும்ப திரும்ப போய் கொண்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? மக்கத்து குரைஷி, அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, உமையா, இப்படியானவர்களை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? இப்படியாக பயனடைய மாட்டான் என்று இருக்கிறவன்கிட்ட போய் நீ இன்னமேன் ரிஸ்க் எடுக்கணும். இவனிடம் போக வேண்டிய அவசியம் இல்லை, பயன் தரக்கூடியவன் என்று நீ கருதக்கூடியவங்கள்ட்ட போ. யாரிடத்தில் போய் உபதேசம் செய்தால் பயனளிக்குமோ அவர்களிடம் போய் நீ உபதேசம் செய். இந்த இடத்துல சில கேள்விகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு கூட்டம் பயனடைய மாட்டார்கள் என்று நாம் கருதினால் அவர்களிடம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா என்கிற ஒரு கேள்வி வரும். பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த சூரா வசனத்தை இறக்கிய பின்னணியை பார்க்கும்போது சொல்லிட்டு தான் நிறுத்துறாங்க. அல்லாஹு தஆலா சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது தான், திரும்ப திரும்ப போய் சொல்லிக் கொண்டிருக்கும் போது தான் அல்லாஹு தஆலா இதை சொல்றார். அப்போ ஒருவரிடம் நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை வருகிற நேரத்தில் நம்ம அவரிடத்துல போய் இன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு கருத்து இங்கே தோன்றுகிறது. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், வதக்கிர் இன்ன ஃபாத்தி திக்ரான்னு சொன்னால் இங்கே நாம் பிரயோசனம், இந்த நினைவூட்டுதல் அல்லது உபதேசம் பயனளித்தால் என்று மொழிபெயர்க்க கூடாது. அவங்க சொன்னாங்க பிரயோசனம் பயனளிக்கும், எனவே நீ உபதேசம் செய் என்ற ஒரு அரபு இலக்கண சட்டத்தை சொல்லி அந்த செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். இப்போ பிரயோசனம் அளிக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு தாவாவில் ஈடுபட வேண்டும் என்று. பொதுவாக அன்புள்ள சகோதரர்களே, ஏனைய குர்ஆன் வசனங்களை வைத்து நாம் பார்க்கும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, அவர்கள் 950 வருடங்கள் தாவா செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் மிக அரிதாகவே காணப்பட்டார்கள். அப்ப நாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இல்லை, ஷேக் ஹுசைமின் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க என்று கேட்டால், அவனுக்கு பயனளிக்கவில்லை என்று கருதினாலும் நீ போய் சொல்லு. ஒருவர் இருக்கிறார், திரும்ப திரும்ப சொல்லும், பயனளிக்கல. ஆனால் நம்ம மனம் சொல்லுது இவனுக்கு சொல்லி பயன் அளிக்காது. அப்படியாக இருந்தாலும் நீ போய் சொல்லு, ஏனென்றால் உனக்காவது அந்த உபதேசம் பயனளிக்கும். அப்போ உனக்கு என்ன வகையில் பயனளிக்க போகுது? முதல் வந்து நீ உன்னை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும், நீ உறுதியாக. ரெண்டாவது, எத்தி வைத்தா என்பது உனக்கு பயனா இல்லையா? எனவே ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய தப்சீர் அழகான ஒரு தப்சீர். அப்ப நம்ம கருத்தெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உதக்கீர் இன்ன ஃபாத்தி திக்ரா, உபதேசம் பயனளிக்குமாக இருந்தால் நீ உபதேசம் செய். உபதேசம் நிச்சயமாக யாருக்காவது பயனளிக்கும். அதில் யாருக்கு முதல் பயனளிக்கும்? சொல்லக்கூடியவருக்கு பயனளிக்கும். எனவே சொல்லிக்கொண்டு நீ உபதேசம் செய்வாய். உபதேசத்தை கொண்டு யார் படிப்பினை பெறுவான் தெரியுமா? யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவன் படிப்பினை பெறுவான். அல்லாஹ்வை பற்றி புரிந்திருக்கிற மனிதனிடம் போய் நீங்க சிம்பிளா சொன்னா போதும், ஜஸாகல்லாஹ் கைர் தான் சொல்லுவான், துவா செய்யுங்கன்னு தான் சொல்லுவான். அல்லாஹ்வை சரியாக புரிந்திருக்கிற மனிதனிடம் நாம் ஒரு தவறை சுட்டிக்காட்டும் போது அந்த மனிதன் சந்தோஷப்படுவான், மகிழ்ச்சி அடைவான், நமக்காக துவா செய்வான். ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? என்னிடம் உள்ள ஒரு தவறை நீங்க சுட்டிக்காட்டினால் நான் என்ன சொல்லணும்? ஜஸாகல்லாஹ் கைர், எனக்காக துவா செய்யுங்க, ஒரு பலவீனம் என்கிட்ட இருக்கு, இப்படிதான் நான் சொல்லணும். ஆனா உடனே என்ன சொல்றது? நான் செஞ்சிருக்கிறது சரிதான், நான் செய்திருப்பது சரிதான். அதற்கு நிறைய நியாயங்களை சொல்லுவான். அந்த அறிஞர் செய்திருந்தார், இந்த அறிஞர் செய்திருந்தார், இப்படியும் ஒரு தப்சீர் வருகிறது, அப்படியும் ஒரு தப்சீர் வருகிறது, இப்படி ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்றால் மாறி உங்கள் அனுப்பன் வந்து இன்னைக்கு சொன்ன உடனேயே நான் மாறி கேட்கறது, நீங்க என்ன சுத்தமா இருக்கிறீங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணலையா? உங்களுடைய தந்தை தப்பு பண்ணலையா? உங்களோட மனைவி தப்பு பண்ணலையா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இதைத்தான் நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய மக்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹை பற்றிய பயம் இல்லை. அல்லாஹை பற்றிய பயம் இருந்தால் செய்ய தக்கரு மையா, பயமுள்ளவன் படிப்பினை பெறுவான். அல்லாஹை பற்றிய பயம் உள்ளவன் படிப்பினை பெறுவான். அப்ப படிப்பினை வரவில்லை. நிறைய குர்ஆன் வசனங்களை கேட்கிறோம், நிறைய ஹதீஸ்களை கேட்கிறோம், நிறைய உபதேசங்களை கேட்கிறோம், எந்த சேஞ்சும் உள்ளத்தில் ஏற்படவில்லை, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை. அப்படியே தான் இருக்கிறேன் என்றால் நான் என்ன முடிவெடுக்க வேண்டும்? என்னுடைய உள்ளத்தில் பயம் வரல. பயம் வரலண்டா என்ன பிரச்சனை? எனக்கு அல்லாஹை பற்றி எனக்கு தெரியல. உபதேசம் எனக்கு சொல்லப்படுது, நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஜும்மாவுக்கு போகிற முஸ்லீம்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை போய் ஜும்மாவில் உட்கார்றாங்க, ஹொத்துபா நடக்குது. ஹொத்துபாவில் நிறைய டைப்பான மூலை, ஒரு மூலை வந்து பயம் பண்ணால் கூட நமக்கு பிடிக்காது. என்ன ஒரே இவரத்தை நான் போடுறீங்க, மாற்றுங்க. மாற்றி மாற்றி ஒவ்வொரு வகை மெதுவாக பேசுகிறவர், சத்தம் போட்டு பேசுகிறவர், ஃபேமஸான தாய், எல்லாரும் உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு பேசிட்டு போகிறோம். நம்மளோட பிஸ்னஸில் என்னத்தை மாற்றத்தை கொண்டு வந்தோம்? கலப்படத்தை எப்போ நிறுத்தினோம்? அளவு நிறுவையில் மோசடி செய்யறது எப்போ நிறுத்தினோம்? பிஸ்னஸுக்குள்ளே போட்டிருக்கிற வட்டியிலிருந்து எப்போ விடுபட்டோம்? எல்லாமே அப்படியே தான் இருக்கு. தேவன சதக்கா மட்டும் கொடுத்துடும், வட்டி பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும், யாராவது வந்து கேட்டால் சதக்கா கொடுத்துடுறது, விடுபட முடியுதில்லை. அல்லது அந்த வட்டியை பத்தி பேசுற ஹதீபா விமர்சனம் செய்யறது. அப்ப அவர்கள் என்ன முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும்? என்னிடம் இன்னும் இறையச்சம் வரவில்லை. இறையச்சம் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் அல்லாஹை பற்றி எனக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் நான் மௌத்தான பிறகு கபரிலே வைத்து மன் ரப்புக்க என்று என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டால் பதில் இருக்காது என்ற உண்மை நம் எல்லோருக்கும் புரிய வேண்டும். அதனால அல்லாஹ் அடுத்த சொன்ன வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, பாவி துர்ப்பாக்கியசாலி இருக்கிறானே, அவன் நீ செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை கண்டு விரண்டு ஓடுவான், தூரமாகுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவி, மிகப்பெரிய பாவி என்ன செய்வான் என்றால் உபதேசம் செய்யும் போது அந்த உபதேசத்தை கேட்காமல் விரண்டோடுவான், அந்த உபதேசத்திலிருந்து தூரமாகுவான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உபதேசம் செய்கிறது அலர்ஜி அவங்களுக்கு. ஒரு ஒரு மேடை போட்டால், ஒரு வகுப்பு நடத்தினால், அல்லது தொழுகைக்கு பிறகு எழுந்து ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்தினால் யாராவது தொலை வருவாங்க. நிறைய பேர் தொலை வருவதில்லை, கொஞ்சம் பேர் தொலை வருவாங்க. இந்த தொலை வந்து கொண்டே உபதேசம் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹ் இங்க குறிப்பிடுறது வந்து உண்மையிலே காபிர்களை. காபிர் தான் உபதேசம் கேட்கறதை விட்டு தூரமாகுவான். முஸ்லீம்கள் உபதேசம் கேட்கறதுல போட்டி போடுவாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பெண்கள் சண்டை பிடிக்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் எங்கு போனாலும் ஆண்களுக்கு தான் டீச் பண்ணுகிறீர்கள், அவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், பள்ளியில டீச் பண்றீங்க, பயணத்துல டீச் பண்றீங்க, யுத்தத்துக்கு போனா கூட்டி போய் டீச் பண்றீங்க, எங்களுக்கு நீங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸும் வைக்கிறில்ல. உரிமை போராட்டம் நடத்துகிறார்கள். கடைசி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய போராட்டம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு ஸ்பெஷலா கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அப்ப மூமின்கள் உபதேசங்கள் கேட்பதில் உண்மையிலே போட்டி போடுவார்கள். உபதேசங்கள் கேட்பதில் இருந்து தூரமாகுவர்கள் யார் என்று அல்லாஹ் இங்கு அடையாளப்படுத்துறா? காஃபிர்களை தான். ஆனா கை சேதம் கவலையும் என்னவென்றால் நம்முடைய முஸ்லீம்களில் நிறைய பேருக்கு, அதிலும் தொழுகையில் ஈடுபடுகிற நிறைய முஸ்லீம்களுக்கு இந்த உபதேசங்கள் கேட்பது அலர்ஜி என்பது ஜீரணிக்கவே முடியாத ஒன்றாகும். அல்லாஹு தஆலா நமக்கும் அவர்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். வயத்த ஜன்னபுகள் அஷ்கா, அந்த உபதேசத்தை விட்டும் துர்ப்பாக்கியசாலி தூரமாகுவான். அவன் அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா, பெரிய நரகத்தில் அவன் நுழைந்து விடுவான். அல்லாஹ்வுத்தால சொல்லுங்க, பெரிய நரகத்தில் அவன் நுழைந்து விடுவான். பெரிய நெருப்பு. இப்ப நார் ரெண்டு வகைப்படும், நாருல் குப்ரா, நாரு சுகரா. பெரிய நெருப்பு, சிறிய நெருப்பு. எது பெரிய நெருப்பு, எது சிறிய நெருப்பு? நரகம் பெரிய நெருப்பு, உலகத்தில் உள்ள நெருப்பு சிறிய நெருப்பு. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாருக்கும் உள்ளத்தி தூக்கிதூனஹா ஃபி புயூதிக்கும் ஜுஸ் உம் மின் சப்ஈன ஜுஸ் அம் மின் நாரி ஜஹன்னம். நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்கு. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு என்பது நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்கு. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா, இந்த நாங்க வீட்டில் பயன்படுத்துகிற நெருப்பில் போட்டு தண்டித்தாலே எங்களால் அதை தாங்க முடியாமல் இருக்கும். இதை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், உங்களுடைய வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துகிற நெருப்பு என்பது நரக நெருப்பின் 70 ஒரு பங்கு மாத்திரமல்ல, அந்த 70 ஒரு பகுதியை எடுத்து அல்லாஹ் நேரடியாக உங்களுக்கு தரவில்லை. நேரடியாக அந்த 70 ஒரு பகுதியை தந்திருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும். எனவே அல்லாஹ் அதனை கடலில் பல முறை அமுழ்த்தி அதனுடைய சூட்டை உஷ்ணத்தை குறைத்து விட்டுத்தான் தந்திருக்கிறான். அதனால் தான் சமைக்கிறீர்கள், தேவைகளுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். அப்ப நரகம் நாருல் குப்ரா என்பதற்கு மிக தகுதியானது, உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு அதிகமானது. அல்லாஹ் அதை நம் அனைவரையும் பாதுகாக்கணும். ஒரு செகண்ட் கூட கடுமையாக எரிகிற நெருப்புக்கு பக்கத்தில் இந்த உலக நெருப்பில் நெருப்பில் விழ தேவையில்லை, கடுமையாக எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நிற்க முடியுமா? நம்மளால சொற்ப நேரம் நமக்கு நிற்க முடியாது. அப்ப இந்த நெருப்புக்குள்ள நம்மளை தூக்கி போட்டால் நிலைமை என்ன? கடுமையாக எரிகிற ஒரு நெருப்பில் தூக்கி போட்டால் உடனே எரிந்து கருகி விடுவான். இதை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பில் அல்லாஹ் ஒரு செகண்ட் போட்டால், ஒரு செகண்ட் என்றால் அங்க எவ்வளவு உங்களிடத்தில் 1000 வருடங்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள். நம்முடைய பார்வையில், நம்முடைய கணிப்பீட்டின் பேரில் 1000 வருடங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாள். அப்ப ஒரு செகண்ட் போட்டா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா நரக நெருப்பை அன்னாருல் குப்ரா, பெரிய நெருப்பு என்று இங்கே சொல்கிறான். அப்ப அந்த பெரிய நெருப்புக்குள்ள போனால் தும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதுல அவனுக்கு மௌத்தும் இல்லை வாழ்வும் இல்லை. மௌத்து கிடையாது நரகத்துக்குள்ள, ஆனா வாழவும் முடியாது. அல்லாஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இது குர்ஆன் சொல்ற செய்தி. இப்ப நான் தஃப்சீராக ஏதாவது சொன்னா கொஞ்சம் யோசிக்கல, நம்ம இது வேற தஃப்சீர் தானே. அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான், ثم لا يموت فيها ولا يحيى, வாழ்வும் இல்லை மரணமும் இல்லை. மாலிக் அலி இஸ்லாம் உங்களை அழைத்து சொல்லுவாங்க, உன்னுடைய ரப்பிடத்தில் எங்களுக்காக துவா செய், லியக்தி அலைனா ரப்புக், எங்களை மூத்தாக்கட்டும். நாங்க மூத்தில்ல. யாதீஹில் மௌத் மின் குல்லி மகான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எல்லா பக்கத்தாலே மூத்து வந்து கொண்டே இருக்கும். ஆனா வமா ஹுவ பிமய்யித், மூத்தாக மாட்டான். எப்படி எல்லா பக்கத்தாலே மூத்து? சூழ நெருப்பு, உள்ள பார்த்தால் ஒட்டகத்தை விட பெரிய பாம்பு, கழுதைகளை விட பெரிய தேள், மனிதனுடைய உடம்பிலிருந்து வடியக்கூடிய சீல்கள் நிறைந்த இடங்கள், கடுமையாக சூடாக்கப்பட்ட தண்ணீர். இவன் இந்த கொடுமையில் இருக்கும் போது பசிக்கிறது என்று சொன்னா என்ன கொடுப்பான் அல்லாஹ்? இல்லாம வரிய, லரிய என்கின்ற மரத்திலிருந்து உணவு கொடுக்கப்படும், ஜக்கூம் என்பதிலிருந்து உணவு கொடுக்கப்படும். ஜக்கூமை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, லவ் அன் கத்ரத மின் ஜக்கூம் குதிரத் ஃபி துன்யா லா அஃப்ஸதத் மா ஆயிஷா, ஜக்கூமிலிருந்து ஒரு டிராப், ஒரு சொட்டு இந்த உலகத்தில் விழுந்து விட்டால் உலகமே அப்படி பாய்சனாக மாறிவிடும். அல்லாஹு அக்பர். இதுதான் அவனுக்கு சாப்பாடு. அப்ப ஜக்கூமை சாப்பிட்ட என்ன நடக்கும்? மௌத் வரும், ஆனா மௌத்தாக மாட்டான். அவனுக்கு தண்ணீர் தண்ணீர் என்று கத்தும் போது சூடாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும், கிட்ட கொண்டு போவான் எஷ்வில் உஜு, தண்ணியை குடிப்பதற்கு பாத்திரத்தை தூக்குவான் எஷ்வில் உஜு, முகத்தை மஷ்வி ஆக்கிவிடும். மஷ்வின்னு அந்த கிரில் சிக்கன் இருக்கு, இன்றைக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. கிரில் சிக்கனுக்கு அரபில் சொல்றது தஜாஜ் மஷ்வின்னு. அப்ப இவனுடைய முகத்தை கிட்ட தண்ணியை போன முகம் மஷ்வு ஆகிவிடும், ஆனால் தாகத்தால குடிப்பான். உள்ள போனால் குடல்கள் அப்படியே பிக்கப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்டு பின்துவாரத்தால் வரும். அல்லாஹ் சொல்றான், ثم لا يموت فيها ولا يحيى. نعوذ بالله. அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لو تعلمون ما اعلم لضحكتم قليلا ولبكيتم كثيرا. நான் அறிவதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரக வேதனையை நீங்கள் சரியாக புரிவீர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவர்க்கத்தை கேட்க மாட்டீர்கள். என்ன செய்வீர்கள்? நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பீர்கள். ثم لا يموت فيها ولا يحيى. அதில் வாழ்வும் இல்லை, மரணமும் இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்த பகுதியில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தை சொல்கிறான். அந்த அல்லாஹுடைய உபதேசத்தை கொண்டு படிப்பு வரை பெறுகிறவன் இருக்கிறானே, அவன் வெற்றி பெறுவான். நான் எப்படி இருப்பான் என்றால், கது அஃப்லஹ மன் தஸக்கா. யார் தன்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார். நிச்சயமாக அவருக்கு தான் வெற்றி. தன்னுடைய உள்ளத்தை தஸ்கியாவாக வைத்திருக்க வேண்டும். ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லா அவர்கள் மூன்று விஷயங்களில் அவனிடம் தஸ்கியா வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒன்று ஹக்குல்லாஹ், இன்னும் ஒன்று ஹக்கு ரசூல், மூன்றாவது ஹக்கு அம்மத்தின் நாஸ். இந்த மூன்று விஷயங்களிலும் அவனிடத்தில் தஸ்கியா வர வேண்டும். ஹக்குல்லாஹ் என்றால் அல்லாஹுடைய விஷயத்தில் எப்படி தஸ்கியா என்றால், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஷிர்கை, ஷக்கை, நிஃபாக்கை அவன் அகற்ற வேண்டும். உள்ளத்திலிருந்து ஷிர்க், இணை வைத்தலை அகற்ற வேண்டும். இணை வைத்தல் எந்த ஒரு வடிவத்திலும் அவனிடம் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவனுடைய உள்ளத்திலிருந்து ஷக் போய்விட வேண்டும். ஷக் என்றால் என்ன? சந்தேகம் போய்விட வேண்டும். சந்தேகம் என்றது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கொள்கையில் உள்ள சந்தேகம். உண்மையிலேயே நமக்கு இன்றைய கொள்கையில் சந்தேகம் இருக்கிறது. அல்லாஹ்வில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. அதனால் தான் சும்மா சிசிடிவி கேமராவை நம்புறவன் அல்லாஹ் அது மாதிரி நம்புறான் இல்லை. ரோட்ல பொருத்தப்பட்டிருக்கிற இந்த டிராபிக் போலீஸால வைக்கப்பட்டிருக்கிற கேமராக்களை, ராடர்களை நம்புறவன் அல்லாஹ் நம்புறான் இல்லை, அவனுக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டால அல்லது இந்த சுனாமி அந்த எச்சரிக்கை நிலையங்களால விடுக்கக்கூடிய அறிவித்தல்களை நம்புறான். இத்தனையாம் தேதி சுனாமி வரலாம் என்று சொன்னா எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், சுனாமி வரும், சுனாமி வரும். ஆனா அவன் சொல்லி இது வரைக்கும் சுனாமி வந்ததில்லை. ஆனா அந்த அறிவித்தலை மனிதன் நம்புறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை வரும், கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு சீரியஸா வரவே இல்லை. சுனாமி வரும் என்றதும் முட்கூட்டி கடலோரங்களில் இருப்பவர்கள் தங்களுடைய பொருட்களை பாதுகாப்பான இடங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுகிறார்கள், எல்லா முன்னேற்பாடுகளும் செய்கிறார்கள். ஆனால் கபூர்லே வேதனை இருக்கிறது என்று எத்தனை ஹதீஸ் கேட்டிருப்போம்? நரக வேதனையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எத்தனை செய்திகளை கேட்டிருப்போம்? என்ன முட்கூட்டி ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் சரியானதிலாம் நம்பிக்கை வருதில்லை, கொஞ்சம் டவுட் இருக்கு. இந்த ஷக்கிலிருந்து உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று நிஃபாக், நிஃபாக் என்றால் உள்ளொன்று வைத்து புறம் உண்டு, உள்ளுக்கு மார்க்கத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இது நரகம் இருக்குமா இல்லையா, சுவர்க்கம் இருக்குமா இல்லையா, அல்லாஹ் உண்மையா பார்க்கலாமா இல்லையா, இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா மக்கள்கிட்ட பேசக்குள்ள என்ன செய்யறது? நம்பிக்கை உள்ள மாதிரி பேசுறது, இது நிஃபாக். இதெல்லாம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய்கள். இப்ப இந்த நோய்களிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இது ஹக்குல்லாஹ், தஸ்கியா ஃபி ஹக்கில்லாஹ். இரண்டாவது பகுதி ஃபி ஹக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம், அதுல எந்த டவுட்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அவர்களுடைய சுன்னா ஈடேற்றம் தரும், இதுல நம்பிக்கை இருக்க வேண்டும். சுன்னா என்று ப்ரூவ் ஆகிவிட்டால் அதுல எந்த டவுட்டும் வரக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ், இந்த ஹதீஸின் மூலம் இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா தான் என்று ப்ரூவ் ஆகிவிட்டால் பிறகு எந்த டவுட்டும் வரக்கூடாது. டவுட் வந்தால் என்ன அர்த்தம்? இன்னும் தஸ்கியா வரல. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் நம்ம நம்பிட்டு போவோம், அவர்கள் சொன்னார்கள் என்றால் நம்ப வேண்டும். இந்த நிலை தஸ்கியாவுடைய நிலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏனைய சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்போ மீராஜ் போனன் பைத்துல் முகத்தஸில் என்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹி என்ன சொல்லாங்க, நபிமார் வந்தாங்களாம், எல்லாருக்கும் நான் இமாமத் செய்தேன், பிறகு ஒவ்வொரு வானமாக ஏறி ஏழு வானத்தையும் தாண்டி சென்றேன், அந்த ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு நபியை பார்த்தேன், பிறகு சித்ரத்துல் முன்தஹாக்கு போனேன், திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹோடு பேசினேன், சுவர்க்கம் நரகம் எனக்கு காட்டப்பட்டது. இப்படி எல்லாம் சொல்லும்போது யாராவது ஒரு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ், சுவர்க்க நரகம் மௌத்துக்கு பிறகுதானே, உலகம் அழிஞ்ச பிறகுதானே, எப்படி பிலால் அங்க பாத்தீங்க, உமருடைய வீட்டு அங்க பாத்தீங்க, ஒட்டு சஹாபி கேட்டாரா, யார் ரசூலுல்லாஹ் நபிமார் எங்க மூத்தா இருக்கிறாங்க, பூமியில நபிமார் அங்க அடக்கப்பட்டிருக்கிறாங்க மௌத்தான இடங்கள்ல, அது எப்படி யார் ரசூலுல்லாஹ் நீங்க அங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பாத்தீங்க, முதலாவது வானத்தில் ஆதம் அலி இஸ்லாத்தை பாத்தீங்க, இப்படி ஒரு சஹாபி கேட்டாரா? இல்ல. என்னடா அவருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தது. அல்லாஹுடைய தூதர் சொன்னால் உண்மை, அது அகலுக்கு பொருந்தினாலும் பொருந்தாவிட்டாலும், இது தஸ்கியா. கது அஃப்லஹ மன் தஸக்கானால், இந்த நிலையில் ஒருவன் இருக்க வேண்டும். சுன்னாக்களை அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது சின்னது பெரியதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு எது தெரியும்? சுன்னா தான் தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுகையில கையை தூக்கி கட்டினார்களா, நானும் கட்டுவேன். அவனுக்கு இது சின்ன விஷயம், கைதுக்குறது தானே என்று அவன் யோசிக்க மாட்டான். தூக்கியது யார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்றுதான் பார்ப்பான். சுஜூதுக்கு செல்லும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முதலில் கையை வைத்து சென்றார்கள் என்று அறிகிறான் என்றால் அவன் முதல்ல கை வைத்து போகத்தான் விரும்புவான். ஏனென்றால் செய்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டாய்லெட்டுக்கு போகக்குள்ள அக்ரமக்குமுல்லா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது காலை வச்சு போனாங்கன்னா இவனும் இடது காலை வச்சு தான் போவான். இவனுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா அத்தனையும் கிரேட்டாகத்தான் இருக்கும் என்றால் அவனுடைய உள்ளம் பரிசுத்தமாக. மூன்றாவது விஷயம், ஃபி ஹக்கி ஆம்மத்தின் நாஸ், ஏனைய மக்களுடைய விஷயத்தில் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக. பொறாம, பெருமை, காழ்ப்புணர்வு, அவர்களை வஞ்சிக்கிற நிலை, அவர்களுடைய மனம் புண்படக்கூடிய முறையில் நடந்து கொள்வது, இவற்றிலிருந்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. இதற்கு மாற்றமாக எவையெல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதில் ஆர்வம் காட்டுறது. சிறுக்குக்கு எதிராக தௌஹீத், பித்யத்துக்கு எதிராக சுன்னா, இப்போ அடுத்த சகோதரர்கள் மீது நல்லெண்ணம் வைக்கிறது, அடுத்த சகோதரர்களுக்காக துவா செய்கிறது, அடுத்த சகோதரர்களை மன்னிக்கிறது, இந்த பரிசுத்தமான நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? வெற்றி பெறுவார்கள். கது அஃப்லஹ மன் தஸக்கா. பண்புள்ள சகோதரர்களே, நிறைய குர்ஆன் பாடமாக இருந்தேன், நிறைய பயானுக்கு போனேன், நிறைய கிளாஸில் இருந்தேன், நிறைய முன்சஃபில் தொழுதேன், சில நான் சீதனம் வாங்கல அல்லது நான் அப்படி இருக்கிறேன், நிறைய பயான் பண்ணியிருக்கிறேன், நிறைய கிளாஸ் எடுத்திருக்கிறேன் நான், ரைட், நிறைய புக் எழுதியிருக்கிறேன். இது வெற்றியின் அடையாளம் அல்ல. நிறைய பேர் நம்ம அப்படி தான் ஏமாறு, நான் என்ன நினைக்கிறேன்டா, நான் நிறைய பேன் பண்ணிருக்கேன், நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கிறேன், எனவே எனக்கு வெற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் நிறைய படிக்க போயிருக்கிறேன், எனவே வெற்றி. இன்னும் சில நினைக்கிறாங்க, பெண்கள் நினைக்கிறாங்க, நான் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன், எனக்கு வெற்றி. சில ஆண்கள் நினைக்கிறேன், நான் ஃபுல் தாடி வச்சுட்டேன், சுண்ணத்தான விவாதத்துகளை செய்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், எனவே எனக்கு வெற்றி என்று. இல்லை சகோதரர்களே, வெற்றி வேண்டுமென்றால் தஸ்கியா வேண்டும். தஸ்கியா இல்லாமல் வெற்றி இல்லை. இதனால்தான் சூரத்து ஷம்ஸிலே அல்லாஹு தஆலா வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹாண்டு எத்தனை தடவை சத்தியம் செய்கிறான்? 11 தடவை சத்தியம் செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தன்னுடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு வெற்றி. வகது ஹாப மந்தசாகா, இதயத்தை கரைபடிய வைத்திருக்கிறவருக்கு தோல்வி. ஷிர்கால், பிதத்தால், நிஃபாக்கால், ஷக்கால், பொறாமையால், பெருமையால், ஆணவத்தால், பதவி மோகத்தால், இப்படி பேராசையால் தன்னுடைய உள்ளத்தை கரைபடிய வைத்திருக்கிறவருக்கு நிச்சயமாக தோல்வி என்பதை அல்லாஹு தஆலா 11 சத்தியங்களுக்கு பிறகு சொல்கிறான் என்ற முக்கியத்துவத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹு தஆலா கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்மா ரப்பிஹி, திரும்பவும் சொல்றான், தன்னுடைய ரப்பின் பேரை திக்ர் செய்து ஃபசல்லா, தொழக்கூடிய சும்மா ஃபார்மாலிட்டி சொல்றதல்ல, அல்லாஹ்வுடைய பேரை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து. ரெண்டு முறை, ஒன்று தக்கர ஸ்மா ரப்பிஹி என்போது வாயால சொல்றது, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹானல்லாஹ், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி. இப்படியாக வாயினால் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, லா இலாஹா இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இன்னும் ஒன்று இருக்கிற, மனதால நினைவு கூறுவது. இரண்டுமே உயர்ந்தது. இந்த இரண்டுமே வெற்றிக்குரிய அடையாளங்கள். பப்ளிக்ல நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். மன் ஜக்கரனி ஃபி நஃப்ஸிஹி ஜக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் தன்னுடைய மனதுக்குள் அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அவனை அல்லாஹ் அவனுடைய மனதுக்குள் திக்ர் செய்வான். வஇன் ஜக்கரனி ஃபி மலஇன் ஜக்கர்துஹு ஃபி மலஇன் அஃதல மின் அவ் கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சபையில் வைத்து அவன் என்னை திக்ர் செய்தால் அதைவிட சிறந்த சபையில் வைத்து அவனை திக்ர் செய்வேன். இப்போ இன்றைக்கு இப்போ நம்ம இந்த சபையில் வைத்து அல்லாஹ்வை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் இதை அவனை பற்றி பேசணும் சகோதரர்களே. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த ஃபீலிங் எடுத்து அல்லாஹை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த இஹ்லாஸோடு பேசும்போது அல்லாஹு தஆலா அங்கிருக்கிற பெரிய சபை அது மலக்குமாருடைய சபை, அந்த சபையில் நம்மளை நினைவு கூறுகிறான். அப்போ நம்ம என்ன விரும்புவோம், நம்முடைய இந்த திக்ர் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய விஷயம் சின்ன சபைக்குள்ள மட்டுப்பட்டு விடக்கூடாது என்ற ஆசை வரும். பெரிய சபையில் போய் அல்லாஹை பற்றி பேச வேண்டும் என்ற ஆசை வரும். அல்லாஹுக்காக அடி வாங்க வேண்டும் என்ற ஆசை வரும். அல்லாஹுக்காக திட்டுப்பட வேண்டும் என்ற ஆசை வரும். ஏன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் மலக்குகள்கிட்ட என்ன பேர் சொல்ல போறான், முபாரக் பேசுகிறார், அப்துல் காதிர் பேசுகிறார், சாதிக் பேசுகிறார், என்னை நினைவு கூறுகிறார் என்று. இப்ப மனதுக்குள்ளும் திக்ர் செய்யணும், வெளிப்படையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து ஃபசல்லா, 5 நேர தொழுகையையும் ஏனைய கடமையான தொழுகைகளையும் சுன்னத்தான தொழுகைகளையும் ஒருவர் பேணி வந்தால் அவருக்கு வெற்றியாகும் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இவ்வளவு மெசேஜையும் சொல்லி சுவர்க்க நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னான், வெற்றியை பற்றி அல்லாஹு தஆலா சொன்னான், தன்னை பற்றி அல்லாஹு தஆலா எடுத்து கூறினான். இவ்வளவையும் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இப்ப சொல்றான், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா. ஆனால் இவ்வளவையும் கேட்டுட்டு இவ்வளவு உபதேசங்களும் உங்களுக்கு வந்த பின்னாலும் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்கள், அல் ஹயாத்து துன்யாவை தான் நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். மனிதனுடைய பலவீனமான நிலை இவ்வளவு கேட்கக்கூடிய ஒருவனுக்கு என்ன நினைப்பு வர வேண்டும், என்ன ஆசை வர வேண்டும், மறுமை, மறுமை வெற்றி, ஃபலாஹ். நீங்கள் இவ்வளவையும் கேட்டுவிட்டு இவ்வளவையும் அறிந்து விட்டு நீங்கள் உலகத்தை தான் தேர்வு செய்கிறீர்கள், வல் ஆஹிரத்து ஹைருன் அபுகா, ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிரந்தரமானதும், மறுமைதான் சிறந்ததும் நிரந்தரமானதும். இன்னஹாதா லஃபி ஸுஹுஃபில் ஊலா ஸுஹுஃபி இப்ராஹிம வ மூசா, இந்த சொல்லப்பட்ட மெசேஜ் எல்லாம் மூசா ஆரம்பகால ஸுஹுஃபுகளாகிய மூசா அலி இஸ்லாம், இப்ராஹிம் அலி இஸ்லாம் போன்ற நபிமார்களுடைய ரசூல்மார்களுடைய ஸுஹுஃபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா இறுதியாக சொல்லி இந்த சூராவை நிறைவு செய்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சொல்லப்பட்ட செய்திகளை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ள நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் மீண்டும் ஒரு முறை வீட்டுக்கு சென்று இந்த சூராவை தர்ஜமத்துல் குர்ஆனிலும் படித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.